أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما توفيقي ولا اعتصامي إلا بالله، عليه توكلت وإليه أنيب. حسبي الله، نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إِنَّ اللَّهَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. صدق الله العظيم. எல்லா புகழும் அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சகாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அவனுடைய அளப்பெரும் கிருபையினால் அந்த ரப்பினுடைய வேத வார்த்தைகளை படிக்க, புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு ஒரு உன்னதமான சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு இந்த நியமத்தை கொடுத்ததற்காக வேண்டி அவனுடைய தர்பாரிலே ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை அள்ளி சமர்ப்பித்தவர்களாக, ரப்பே எங்களை பொருந்திக் கொள்ளுவாயாக, இந்த மஜ்லிஸை பொருந்திக் கொள்ளுவாயாக, இந்த மஜ்லிஸுக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி தருவாயாக, யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ இங்கிருந்து செல்லுகிற போது குரானினுடைய உறக்கத்தால் அவர்களுடைய நோயை நீ நிவர்த்தி செய்வாயாக, அவர்களுக்கு முழுமையான உள்ளும் புறமுமான ஷிஃபாவை தருவாயாக, யாரெல்லாம் கடனாளிகளாக வந்திருக்கிறார்களோ இங்கிருந்து அவர்கள் செல்லுகிற போது முழுமையான கடன் நிவர்த்தி பெற்றவர்களாக, அதற்குரிய வழியை நீயே அவர்களுக்கு காண்பித்து தருவாயாக, நீயே அந்த கடனை அடைப்பாயாக. ஊரிலே யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ, மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, மனநிலை விட்டிருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் உன்னுடைய கிருபையினாலும் உன்னுடைய வரக்கத்தினாலும் நீ அவர்களுக்கு முழுமையான ஷிஃபாவை உன்புறத்திலிருந்து ரப்பனே நீ தந்தருள் புரிவாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, கடந்த வாரங்களிலே அஹ்லே கிதாப் என்று சொல்லப்படுகிற வேதக்காரர்களை பற்றி உண்டான சில செய்திகளை இந்த மஜ்லிஸிலே நாம் பார்த்தோம். யஹூதி நசாராக்களை பற்றி அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் பல்வேறு வகையான அவருடைய குணாதிசயத்தை பற்றி உண்டான செய்திகளை சொல்லுகிறார். சென்ற வாரத்திலே நாம் பார்க்கிற போது அம் தஸ்அலு அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலகும் கமா சுஇல மூசா, என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கூட்டத்தார்கள் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே மீண்டும் மீண்டும் மாறி மாறி கேள்வி கேட்பதை போன்று நீங்களும் கேட்க விரும்புகிறீர்களா? வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான் ஃபக்கத் தல்ல சவா அஸ்ஸபீல், எவன் ஒருவன் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை கொண்டு வாங்கி கொண்டானோ, எவன் ஒருவன் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை மாற்றிக்கொண்டானோ, ஃபக்கத் தல்ல சவா அஸ்ஸபீல், அவன் மிக கெட்ட வழியை தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொல்லி அல்லாஹு தாலா இந்த வசனத்தை முடித்தான். இது பொதுவாக அகிலக் கிதாபுக்காரர்கள் யஹூதி நசாராக்களை பற்றி பேசினாலும் கூட அல்லாஹு தாலா மூமின்களுக்கு இதிலே ஒரு படிப்பினையை வைத்தான். நபியிடத்திலே எப்படி கேள்வி கேட்க வேண்டும், நபியிடத்திலே மட்டுமல்ல நபியினுடைய மறைவுக்கு பின்னால் ஷரியத்தினுடைய விஷயங்களிலே எந்த கேள்விகளை கேட்பது ஆகுமாக இருக்கிறது, எந்த கேள்விகளை கேட்கக்கூடாது என்ற வரைமுறைகள் எல்லாம் இந்த ஆயத்தை எடுத்து சொன்னது. போன வாரம் அதுல சிலதை பார்த்தோம். இந்த ஆயத்தை சொல்லி முடிச்ச உடனே அல்லாஹு தஆலா சொன்னான், எவன் ஒருவன் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை வாங்கி கொண்டானோ, தபத்தல யதபத்தலு என்று சொன்னால் இந்த வார்த்தைக்கு தபாதுல் என்ற அர்த்தம், பிசினஸ் செய்வது என்ற அர்த்தம், ஒருவர் ஒன்றை கொடுத்து இன்னொன்றை வாங்குவது என்ற அர்த்தம், ரெண்டு பேரிடத்திலும் எது இருந்ததோ அது மாறிவிடும் என்பதும் அர்த்தம். பிசினஸ் அப்படின்னா என்னங்க, மார்க்க அடிப்படையில் பிசினஸ் அப்படின்னு சொன்னா அது என்ன அப்படின்னா, இரண்டு பேர் என்னிடத்திலே இது இருக்கிறது, உன்னிடத்திலே பொருள் இருக்கிறது, நீ பொருளை தந்தால் நான் இதை தருவேன். அவர் பொருளை கொடுத்து முடிச்ச பின்னாடி அவர்கிட்ட பொருள் இருக்காது, பைசா இருக்காது, இவர் அந்த ஜாமான கொடுத்துட்டாருன்னா ஜாமான் இவர்கிட்ட இருக்காது. இதுதானே நியாயமான முறை. ஒரு அடிமட்ட ஒரு ஏழைக்கு கூட தெரியும், ஒரு படிக்காதவனுக்கு கூட தெரியும். அந்த வார்த்தையை அல்லாஹு தஆலா பிரயோகிக்கிறான். என்ன சொல்றான், வமன் யதபத்தலில் குஃப்ர பில் ஈமான், ஈமானுக்கு பகரமாக, மார்க்கத்திற்கு பகரமாக, அல்லாஹுவினுடைய அச்சத்திற்கு பகரமாக, அல்லாஹுவினுடைய நிராகரிப்பை எவர்கள் உள்வாங்கி கொண்டார்களோ அந்த இடத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா ஈமான் போயிருதுன்னு அர்த்தம், இருக்காது. சரி, இதுல இரண்டாவது முஃபஸ்ஸிர்கள் ஒரு செய்தியை ஆராய்கிறார்கள், ஏன் கேள்வி கேட்டல் என்ற வார்த்தைக்கு பின்னால் இந்த வசனத்தை இப்படி முடிக்க வேண்டும். நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேள்வி கேட்டது போன்று கேட்க வேண்டாம் என்று சொன்ன அல்லாஹ் வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், நல்ல கேள்வியை கேளுங்க, அல்லது அல்லாஹுக்கு தெரியும், நிறைய இடத்துல அல்லாஹ் முடிப்பான், அல்லாஹுவே ரொம்ப அறிந்தவன், அல்லாஹுவே ரொம்ப தெரிந்தவன், இப்படி முடிச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொன்னா, உமைய தபத்தலில் குஃப்ர பில் ஈமான், அதாவது அல்லாஹுக்கும் அடியானுக்கும் உள்ள தொடர்பு இதய ரீதியாக இருந்தாலும் கூட ஒரு மனிதனை முஸ்லிமாக மூமினாக உலகத்திலே தெரிவிடுத்தி வைப்பது அவனுடைய கலிமா என்று சொல்லுகிற வார்த்தை. அந்த கலிமா தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த ஷஹாதத் எப்படி இருக்க வேண்டும், வாயினால் மொழியப்பட வேண்டும். ஒரு மனுஷனை முஸ்லிம்னு எப்படி ஒத்துக்க முடியும், அந்த வார்த்தை வாயினால் ஒழியப்பட வேண்டும், வாயினால் மொழியப்பட வேண்டும். வாயினால் மொழியப்பட்டதோடு அல்லாமல் தஸ்தீக்கும் பில் கல் இக்ராரும் பில் லிசான், அது உள்ளத்திலே முழுமையான நம்பிக்கையை கொண்டதோடு அந்த வார்த்தை மொழியப்பட்டிருக்க வேண்டும். அப்படி மொழியப்பட்டதோடு அவருடைய வெளி உறுப்புகள் எல்லாம் அதற்கு தோதுவாக எதை பேசினாரோ அதை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்னு சொன்னது மாதிரி அவருடைய உறுப்புகள் அதற்கு தோதுவாக செயல்பட்டால்தான் ஒருவரை மூமின் என்று சர்டிபிகேட் செய்ய முடியும். மார்க்கம் சொல்லுகிறது, இப்ப இந்த மூன்று நிலைப்பாடுகளும் ஒரு மனிதனிடத்திலே ஏதாவது ஒரு நிலைப்பாடு குறைந்தது என்று சொன்னால் அவன் மூமினாக இருக்கிறானா என்ற ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது. வெளியிலேந்து பார்க்கறதுக்கு நஹனுபித் பவாஹிர், உலகத்திலே மனிதர்கள் கொடுக்கப்பட்டதெல்லாம் வெளிப்புறத்திலிருந்து பார்ப்பதற்குத்தான், வெளியிலேந்து பார்க்கறதுக்கு தான். வெளியில ஒருத்தர் ஷஹாதத் மொழிந்தாருன்னா ஷஹாதத். ஒரு கட்டத்திலே சஹாபாக்கள் ஒரு மனிதரை விரட்டி கொண்டு செல்லுகிறார்கள் போரிலே. அந்த மனிதர் திடீரென்று கையை தூக்கி சொன்னார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், நான் அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எதிரே உள்ள சஹாபியிடத்திலோ வாள், அவரிடத்திலும் வாள், வாள் தவறிவிட்டது, அவரும் முடியாத போரிடுவதற்கு தகுதியற்ற நிலையிலே இருந்தார். உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ, இப்ப யார் அந்த இடத்தில் இருந்தாலும் என்ன சொல்லி இருப்போம், யார் அந்த இடத்திலே நாம் நின்றால் என்ன சொல்லி இருப்போம், இவன் போய் சொல்றான், இப்ப அடிச்சிருவோம் அப்படிங்கிறதுக்கு பயந்து ஒரு செய்தியை அவன் சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சோழியை முடிச்சிருப்போம். அதே வேளையை அந்த சஹாபி செய்தார்கள். இந்த செய்தி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே எத்தி வைக்கப்பட்டது. உடனே சொன்னார்கள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அநியாயமாக ஒரு மனிதரை ஒரு மோமினை கொன்று விட்டீர்கள், அநியாயமாக ஒரு மோமினை கொன்று விட்டீர்கள். அஷக்கத்த கல்பா, என்ன அவருடைய இதயத்தை நீங்கள் பிளந்தா வார்த்தீர்கள், அதற்குள்ளே ஷஹாதத் இருக்கிறது என்று நாம் சொல்லப்படுவதெல்லாம் வெளிப்புறத்திலே ஒரு மனிதர் ஷஹாதத் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அவர் மூமின் தான். அவருக்கு உள்ளே போய் ஆராய்ந்து பார்ப்பதற்குரிய தகுதி நம்மிடத்திலே இல்லை, தகுதி இல்லை. அது அல்லாஹுக்கு சொந்தமானது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறார், ஃபிரௌனினுடைய கடைசி நேரம் தெரிகிறது, அங்கே கண்கள் எல்லாம் உயர்ந்து விட்டது, இப்ப மௌத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் கண்ணுக்கு தெரிகிறார். உடனே அவன் சொன்னான், ஆமன் தூ, நான் ஈமான் கொண்டேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ஒரு ஈமானை கடவுளை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நான் ஈமான் கொண்டேன். அல்லாஹ் உள்ள வச்சு ஒரு அமுத்து அமுத்துனான். இது அல்லாஹ் செய்யற வேலை, ஏன்னா அவனுக்கு தெரியும். உங்களுடைய அண்டு சராசரங்கள் நீங்கள் நினைப்பது நினைக்காதது வெளிப்புறத்திலே உள்ளது. அனாதியத்து சிறு ஒரு மனிதனுடைய வெளிப்பகுதி உள்பகுதி எல்லாம் தெரிந்தவன் ரப்பு. அவன் அதை செய்வதற்கு முழுமையான உரிமை பெற்றவன், முழுமையான சக்தி பெற்றவன். ஆனால் மனிதர்களாக இருக்கிற நாமோ, அப்ப உமையத்த பத்தலில் குஃப்ரபில் ஈமான், ஒரு மனிதனுடைய குஃபுர், ஒரு மனிதனுடைய ஈமான் பறிபோய் விட்டது, அவன் குஃபிரிலே நிலைபடுகிறான் என்பதை எப்படி விளங்கிக் கொள்ள முடியும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. வார்த்தை தான். இப்ப ஒரு மனிதனுடைய பேச்சு ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் வைக்கிறது என்பதை இந்த ஆயத்து தத்ரூபமாக விளக்கி காண்பிக்கிறது. இதுதான் நமக்கு இந்த ஆயத்திலிருந்து வெளிப்படையாக புரியக்கூடிய செய்திகள். வெளிப்படையா ஒருத்தர் ஓதிட்டு போனார், லா தஸ்அலூ ரசூலக்கும் கமா சுஇல மூஸா மின் கபல், மூசா அலை இஸ்லாம் அவரிடத்திலே கேட்டதை போன்று நீங்கள் கேட்க வேண்டாம். செய்தி முடிஞ்சு. ஆமா, ரொம்ப கேள்வி கேட்காத. உமை எத்தபத்தில் எவன் ஈமானுக்கு பாரமாக குஃப்ரை வாங்கி கொண்டான், வாங்கி கொண்டான். அதுவல்ல, அதற்குள்ளே மறைந்திருக்கிற மறைபொருள் என்ன? இந்த ஆயத்து சொல்ல நினைக்கிற செய்தி என்ன? இந்த ஆயத்து இந்த சமுதாயத்திடத்திலிருந்து எதை எதிர்பார்த்து நிற்கிறது? இந்த சமுதாயத்தினுடைய உள்ளும் புறமும் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் குரானினுடைய ஆயத்துகளின் நியதி. அதனால் அல்லாஹு சொல்லுகிறான், உன்னை மூமினாக தெரிவிடுத்தி வைப்பதும், லேசான செய்தி இல்லைங்க, உன்னை முறிமீனாக தரிபடுத்தி வைப்பதும், உன்னை மூமினுடைய நிலையிலிருந்து வெளியே கொண்டு போவதும், குஃப்ரிலே கொண்டு போய் உன்னை சேர்ப்பதும் உன்னுடைய வாயும் உன்னுடைய வார்த்தைகளும் தான். நான் முஸ்லீம் அஜர்த்து அப்படின்னு சொல்லிட்டு மாரியாத்தா அப்படின்னு பாட்டு பாடுமே அப்படின்னு சொன்னா கேள்விக்குறியாகிவிடும், கேலி கூத்தாகிவிடும். ரெண்டு இருக்குல்லே, என்ன பார்த்தீங்க? சும்மா பாட்டு தானே அஜர்த்து படிச்சேன், எங்க கூட சினிமாவில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதை பார்த்தே மனப்பாடம் ஆயிடுச்சு படித்தேன். அதனாலதான் சொன்னாங்க, இந்தியாவிலே வந்து அந்த புதுதாக கொண்டு வரப்பட்ட அந்த தேசிய கீதத்தை பாடுவதற்கு கூட மார்க்க அறிஞர்கள் ஏன் அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், எதிலே குஃபருடைய வார்த்தை கலந்திருக்கிறதோ அது கூட மனிதனை எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தெரியாது. அதனால மனிதனுடைய நிலைப்பாட்டை சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தி காட்டுவதெல்லாம் அவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப மார்க்கம் எங்கே பிடிக்கிறது? உன்னுடைய வார்த்தைகளிலே கவனம் வேண்டும். கேள்வி கேட்பது மட்டுமல்ல, உன்னுடைய எல்லா வார்த்தைகளிலும் நீ கவனமாக நடக்க வேண்டும். அதிலே ஷிர்கினுடைய தசப்பு, ஒரு அதிலே ஒரு மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செய்தி, இறை நிராகரிப்பு எந்த வகையிலும் ஒரு மூமினுடைய வாயிலிருந்து வந்துவிடக் கூடாது. என்ன, என் குடும்பத்தை தான் அல்லாஹ் இப்படி பார்க்கணுமா? அல்லாஹ் எங்களுக்கு தான் திரும்ப திரும்ப நோயை கொடுக்கணுமா? எங்களைத்தான் இப்படி அவன் சோதிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இதெல்லாம் ஒரு மனிதனை எங்கேயோ கொண்டு போய் விட்டு விடும். ஏன், ஏன் இந்த ஆயத்து சொல்லுகிறது, ஒரு மனிதனை மூமினாக தரிபடுத்தி வைப்பதும் அவனுடைய வார்த்தைகள் தான், ஒரு ஒரு மூமினை மூமினுடைய ஸ்தானத்தில் இருந்து வெளியாக்குவதும் அவனுடைய வார்த்தைகள் தான். அப்ப அந்த ஷஹாதத் என்று சொல்லுகிற அந்த கலிமாவிற்கு கலிமா என்று ஏன் பேர் சொன்னார்கள் என்று சொன்னால், அது மொழியப்படுவதின் காரணமாக. கலிமா சொல்லிட்டான், கலிமா சொல்லிட்டான் சொல்லுவான் தெரியுமா? கலிமா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தையை சொல்லுவது, ஒரு வார்த்தையை சொல்லுவது. கல்லமன்ன பேசினான், கலிமாவை சொன்னான். கலிமா சொன்னா எதை பேசினாலும் வேண்டாம், கலிமா சொன்னான்னு சொல்லலாம். நான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு கூட ஒருத்தன் பேசினான்னு சொல்ல முடியும். இதற்கெல்லாம் அல்ல, கலிமா சொன்னா எதை சொன்னான்? ஷஹாதத்து சொன்னான். ஏன், அவன் அப்பந்தான் பேசுறான், அவன் அப்பந்தான் பேசுறான், அவனுடைய பேச்சு அப்பந்தான் முழுமையடைகிறது. எதை கொண்டு முழுமையடைகிறது? அவனுடைய இஸ்லாத்தை கொண்டு அவனுடைய பேச்சு முழுமையடைகிறது என்ற ஒரு தத்துவத்தை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இதிலிருந்து ஒரு செய்தி நமக்கு விளங்குகிறது, ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு அவனுக்கு தெரியாமலே அவன் தன்னுடைய ஈமானை இழப்பதற்கு அவனுடைய வார்த்தைகள் காரணமாக அமைந்து விடுகிறது. ஆகவே மனிதர்களே, நீங்கள் கேள்வி கேட்கிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். கேள்வி கேட்கிறதுன்னா இப்ப புரிஞ்சா, எதையோ பேசுறோம் பேசுறோம் லபடலா லொடலாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது பேசி மார்க்கத்தை விட்டு நாமே நம்மை வெளியாக்கி கொள்ளக்கூடாது. அதிலே தெளிவாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. உலகத்தை பார்த்து பார்த்து இவனுக்கு முடிவு கிடைக்கல, இவன் சரியான இஸ்லாத்தின் பக்கமும் வரல. கடைசியில் என்ன செய்யறான்? தன்னை படைத்தவனை போய் அவன் எடை போட்டு பார்க்க போகிறான். படைத்த அறிவை கொடுத்தது அவன் தானே, அந்த அறிவை வச்சு எத்தனை தூரத்துக்கு பார்க்க முடியும்? முன்னால் இருக்கிற செய்தியை கூட செவரை தாண்டி பார்க்க முடியாத மனிதன். முன்னால் இருக்கிற செய்தியை கூட செவரை தாண்டி, தனக்கு முன்னால் பேசிக் கொண்டிருப்பவர்கள் உண்மையை சொல்லுகிறார்களா பொய் சொல்லுகிறார்களா என்பதை புரிவதற்கு கூட சக்தி இல்லாத மனிதன் தன்னை படைச்ச ரப்ப எடை போட்டு பார்க்கிறான், முடியுமா? அப்ப அதனாலதான் இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா எச்சரிக்கையாக சொன்னான், உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் வேண்டும். ஒரு மூமின் பேசுகிற போது கவனமாக பேசுவான், அதிலே ஷிருக்குடைய வார்த்தைகள் இருக்கவே இருக்காது, அதிலே குஃப்ரினுடைய வார்த்தைகள் இருக்கவே இருக்காது. எக்காலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவனுடைய வாய் மொழியாது என்பதற்கு ஆதாரமாகத்தான் இந்த இடத்திலே அப்படி சொன்னார்கள். ஒமையத்த பத்தலில் குஃப்ரபில் ஈமான். இப்ப ரெண்டு வகையிலே இது சொல்ல முடியும், ஒருத்தர் தெரிந்து ஒரு பொருளை விற்பதற்கும் எத்த பத்தலில் குஃப்ர தான், ஒருத்தர் தெரியாமே ஒரு செய்தி போயிருது. என்னங்க, ஒருத்தருக்கு தெரியாமே சில செய்தி நடக்குது, ஒருத்தருக்கு நோய் வருது, ஒருத்தருக்கு நோய் வருது, டாக்டர் போய் பார்த்த உடனே அவன் சொல்லுவான் உனக்கு பிளட் சுகர் இருக்குன்னு. என்னைக்காவது யார்ட்டையாவது நான் வரப்போறேன் நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகர் வந்திருக்கா? எல்லாரும் ஆசைப்படுவாங்க எனக்கு சுகர் வரக்கூடாது, எனக்கு பிபி வரக்கூடாது, எனக்கு கொலஸ்ட்ரால் வரக்கூடாது, ஆனாலும் வரும். அது அவருக்கே தெரியாது. என்னைக்காவது போய் டாக்டர் கிட்ட நிற்கும் போது அவன் போட்டு பார்த்துட்டு சொல்லுவான் முடிஞ்சு அப்படின்னு. இப்ப தெரியாமல் நடக்கிற செய்தியும் கூட இவருக்கு தெரியாதுங்கிறதுக்காக வேண்டி அது இல்லாமல் போயிருமா? வந்த நோய் வரத்தான் செய்ய. அப்ப தெரியாமல் பேசுகிறேன், தெரியாமல் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகள் கூட ஒரு மனிதனை மூமினுடைய ஹாலத்திலிருந்து காபிருடைய ஹாலத்திற்கு, ஒரு மனிதனுடைய ஈமானை குஃப்ராக மாற்றிவிடும். எவ்வளவு பெரிய செய்தி பாருங்க, விளையாட்டாக சாதாரணமாக என்ன பேசுகிறோம்னே தெரியாம சில பேர் பேசிக்கிட்டு இருப்பான், என்ன பேசுறோம்லாம் தெரியாது. எதை கேட்டால் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், பிளைட் வந்து 2500 அடி போகும்போது 500 அடி இறங்கிருச்சுன்னா, இப்படித்தான் நான் போகும்போதும் கூட ஒரு தடவை 200 அடிக்கு கீழே பறந்துச்சுன்னாராம் ஒருத்தர். 2500 அடியிலிருந்து 200 அடிக்கு இறங்கிருச்சு. அப்ப நீங்க எப்படி பாவா உசுரோட இருக்கீங்கன்னு கேட்டார். இவர் ஒரு ஏதோ அனிச்சையாக பேசுவது, என்ன பேசுறவனே அந்த ஆளுக்கே விளங்கல. இப்படியே லுடலுட சில பேர் பார்த்துருப்போம், நிறைய பேர் இந்த ஆளுகளை விட்டு தவிர்ந்து கொள்ளுவதற்கு மார்க்கம் சொல்லுகிறது. ஏன்னா இது ஒரு நோய், இவனோடு சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நோய் நமக்கும் ஒட்டிக்கும், இந்த நோய் நமக்கும் ஒட்டிக்கும். இவர்களை விட்டு ஓடோடி போய்விட வேண்டும். எப்படி வந்து மார்க்கத்திலே சாப்பாட்டுக்கு நோன்பு வைக்கிறது ஒரு முறை இருக்கிறதோ, அதே மாதிரி பேசாமல் நோன்பு வைக்கிறதுக்கு ஒரு முறை இருந்துச்சு. மௌன விரதம் நம்ம ஊர்ல சொல்றான்ல, மௌன விரதம் அது சொல்லி நம்ம ஊர்ல, அந்த மௌன விரதம் எப்படி வைக்கிறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு என்ன நம்ம ஊர்ல விரதம் விரதம் சொல்லிட்டு இந்த மாற்று மத சகோதரர்கள் நல்ல ஒரு கெட்டு, சாப்பாடு மட்டும் சாப்பிடாம மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்வீட் அடிச்சுக்கலாம், இது ஆப்பிள்னால உள்ள தள்ளிக்கலாம், எல்லாம் சாப்பிடுவேன், சோறு மட்டும் நீங்க கூடாது அப்படிங்கிறது மாதிரி மௌன விரதத்தையும் கொண்டு போயிட்டான். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹு சொன்னான், நீங்கள் வெளியே போங்க, போயிட்டு மனிதர்களுடைய பேச்சை பேச மாட்டேன்னு சொல்லுங்க, அதுக்கு பேரு மௌன விரதம்னு அர்த்தம். ஏன் சொல்லுது நம்ம மார்க்கத்திலும் இப்படியா இருக்கு அடேங்க அப்பா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த காலத்திலே அப்படியும் ஒரு நிலைப்பாடு இருந்தது. ஏன் அதை சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, அந்த விரதத்தை இப்ப எடுத்துக்க வேண்டியதுதான், ரொம்ப பேசக்கூடிய நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நிலைப்பாட்டை இப்ப எடுத்துட்டு அல்லாஹு அக்பர் வாய மூடிட்டு மன் சமத்தர் நஜா, இத்தனை செய்திகளையும் ஒன்றாக சேர்த்து ரெண்டே வார்த்தைகளில் பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சமத்த நஜா, எவன் வாய் மூடினானோ அவன் ஜெயம் பெற்று விட்டான். ரெண்டே வார்த்தை தான், மன் சமத்த நஜா, மன் சமத்த எவன் வாய் மூடி மௌனியாக இருந்தானோ நஜா, அவன் வெற்றியாளனாக ஆகிவிட்டான். எப்படி மௌனமா இருந்தவன் வெற்றியாளனாக ஆக முடியும்? ஆயிருவான். ஏன் அப்படின்னு கேட்டா, வாயாளமா இன்னைக்கு பல பலாக்கள் வருகிறது துனியாவிலே, உண்மைதானே? ஒருத்தர் நேற்று சொல்லும் போது சொன்னாரு, ஒரு 20 ஆம்பளை கூட ஒரு ரூம்ல இருந்துடலாம், 2 பொம்புல. இப்ப இதே துபாய் இப்படி கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ரூம்ல 15 பேர் 10 பேர் இருக்கும் நம்ம எல்லாம், இதே துபாயில இப்படியே ஒரு பொம்புளைகள் கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னங்க நடக்கும்? என்னைக்கே காலி அணிப்பாங்க துபாய, என்னைக்கே கொண்டு போய் அடமானம் வச்சு இருக்க முடியாது. அப்ப அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதிகமாக பெண்களை நான் நரகத்திலே காணுகிறேன். நிலைபாடுகள் ஏற்பட்டு விடும் என்பதற்கு தான் எச்சரிக்கை செய்கிறது. கேள்விகளை அதிகமாக கேட்க வேண்டாம், பேச்சுக்களை அதிகமாக பேச வேண்டாம். அப்படி பேசினீங்க அப்படின்னு சொன்னா பின்னாடி உள்ள பாதிப்பு ஏற்படக்கூடும், உங்களுடைய பேச்சுகளில் கவனம் தேவை என்று மார்க்கம் சொல்லுகிறது. சொல்லிட்டு அடுத்து சொல்றான், பத்த கசீரும் மின் அஹ்லில் கிதாப். அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாப், வத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாப், அஹ்ல கிதாபுகளில் இருந்து சில பேர் ரொம்ப ஆசைப்படுகிறார்கள். பத்த என்று சொன்னால் மிகவும் ஆசிப்பது அல்லது வந்து மேலெண்ணம் இப்படி நடக்க வேண்டுமே என்று ஆசிப்பது. பத்த கதீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருதுனக்கும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா, நீங்கள் ஈமான் கொண்டதிலிருந்து ஈமான் கொண்ட பின்னால் நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிட வேண்டும், நீங்கள் குஃப்ருக்கு வந்துவிட வேண்டும் என்று சில அஹ்ல கிதாபுகள் வேதத்திற்கு சொந்தக்காரர்கள் ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னால், அவர்களுடைய இதயத்திலே இருக்கிற பொறாமையின் காரணத்தினால், மிம்பாதிமா தபையனலஹுமுல் ஹக், அவர்களுக்கு உண்மை எது என்று தெளிவாக விளங்கியதற்கு பின்னால் இப்படி ஒரு செயலை செய்கிறார்கள். நீங்கள் அவர்களை விட்டு விடுங்கள், மன்னித்து விடுங்கள். வஸ்ஃபஹு, நீங்கள் உங்களுடைய முகத்தை அவர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஹத்தா யாத்திய அம்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஆணை வருகிற வரை. இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர், அல்லாஹு தஆலா அனைத்து பொருள்களின் மீது மிகவும் சக்தி உடையவனாக இருக்கிறான். இங்க அல்லாஹு தஆலா அந்த அஹ்ல கிதாபுகளுடைய முஷ்ரிக்கின்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கதவை இந்த சமுதாயத்திற்கு திறந்து விடுகிறார். எது இந்த சமுதாயத்தை விட்டு மறைந்திருந்ததோ, எது இந்த சமுதாயத்தினால் புரிய முடியாமல் இருந்ததோ, அந்த கதவை ரப்புல் ஆலமீன் அவனுடைய கிருபையின் பொருட்டினால், அவனுடைய ரஹமத்தின் பொருட்டினால் இந்த சமுதாயத்திற்கு திறந்து காண்பிக்கிறான். அங்கே என்ன நடக்கிறது என்று, அஹ்ல கிதாபுகள் என்று சொன்னாலே அவர்கள் வேதத்திற்கு சொந்தக்காரர்கள், அவர்கள் அறிவிற்கு சொந்தக்காரர்கள் என்று அர்த்தம். இப்ப அந்த வேதக்காரர்களுடைய செயல்பாடு மூமின்களோடு நெருங்கி பழகுகிற நிலைமையிலே இருந்தது. வேதக்காரர்கள் யாருங்க, யஹூதி நசாரா, நேரடியா வந்து நேர நேர பேசிக்கிட்டு இருந்தாங்க. உஹதினுடைய போர்க்களம் நடைபெற்று முடிந்தது. உஹது அப்பதான் போர் நடைபெற்று முடிந்திருக்கு. உஹதினுடைய போர்க்களத்திலே முஸ்லிம்கள் தோல்வியை தழுவினார்கள். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சொல்லு அங்கே சில இடத்தில் விடப்பட்டதன் காரணமாக உஹது போரிலே அங்கே முடிஞ்சிச்சு. இப்ப வெளியே வந்த அந்த சஹாபாக்கள் சில பேர் அப்படியே தேடிக்கிட்டு வர்றாங்க வெளியே. அவர்களை பார்த்தவுடன் சில அஹ்ல கிதாபுகள் அப்படி கையை பிடிச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக ஹதீஸிலே வருகிறது, இப்னு கஸீர், இமாம் தபரி போன்ற பெரிய இமாம்கள் இந்த வரலாறை அப்படியே எழுதி வைக்கிறார்கள். உஹது போரோ முடிந்து விட்டது, உஹது போரோ முடிந்து விட்டது. சில சஹாபாக்கள் தங்களுடைய தோழர்களை சந்திப்பதற்கு நடந்த அந்த சோகத்தை, அதாவது வெளிப்படுத்துவதற்கு பார்ப்பதற்காக வேண்டி வெளியே வருகிற போது அங்கே பார்க்கிறார்கள், சில யகூதிகள் அங்கே நிற்கிறார்கள் நின்று கொண்டு. குறிப்பாக அம்மார் இப்னு யாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அம்மார் இப்னு யாசிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இன்னொரு நபித்தோழர் அவர்களும் வெளியே வருகிற போது அந்த ரெண்டு பேரையும் கையை பிடிச்சுக்கிட்டான். யாரு, யகூதிகள். கையை பிடிச்சிட்டு ஒரு கேள்வியை கேட்டார்கள், ஹுதைஃபத்துல் யமான், அம்மார் இப்னு யாசிர், இந்த ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க. வந்த உடனே அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சுக்கிட்டு இந்த அஹ்ல கிதாபுகள் ஒரு இதை ஆரம்பிக்கிறான். என்ன, எப்படி இருக்கிய, சோமா இருக்கீங்களா, நம்ம ஊர்ல இந்த போட்டு வாங்குவாங்க தெரியுமா, அது மாதிரி ஊர்ல பஞ்சாயத்துல ஏதாவது பள்ளியாசல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஊர்ல பள்ளியாசல்ல ஏதாவது பிரச்சனை நடக்குது, இல்ல ஏதாவது சத்தம் கேட்குது, ஜும்மா தொழுவ அன்னைக்கு தானே ஊர்ல, பல ஊர்ல பஞ்சாயத்து நடக்கும், ஊர்ல நம்ம ஊர்ல எல்லாம் ஜும்மா தொழுவ அன்னைக்கு தான் பஞ்சாயத்து நடக்கும். அப்ப அது சில நேரத்துல மைக் போடுறது கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சத்தம் கேட்கும். இதை கேட்கிற சில பேரு ஏதோ இந்த பாய் மாதிரி நல்லா அடிச்சுக்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, மறுநாள் வந்து கூலி வேலை பார்க்க போகிற நம்முடைய சகோதரர் டீ குடிக்க போவார் இல்லையா, எவரமானவன்ட்ட கேட்க மாட்டான், இந்த கூலி வேலை பார்க்கறவன் அப்படி இப்படி அந்த தட்டு மக்கள் இருக்கிறார்களே அப்படி டீ கடைக்கு போகும்போது, அதுக்கு தான் டீ கடை பெஞ்சின்னு வச்சான், டீ கடை பெஞ்சி.
அந்த பெஞ்சிலே பல ரகசியங்கள் புரண்டு புரளும். அப்ப இப்படியே போடுறது, கொஞ்சம் அண்ணா டீ குடிங்களே, என்ன ஒரு மாதிரி கலச்சு போயிருக்கேன், நேத்து கூட சத்தம் கேட்டுச்சேன்னா இவன் லொடலொடத்த வாய், எதை பேசணும் எதை மறைக்கணும், சமுதாயமும் நம்முடைய குடும்பத்தை போன்று அப்படிங்கிற செய்தியே தெரியாது நம்ம ஆளுகளுக்கு. நம்முடைய குடும்பத்துல எப்படி ஒரு கேடு நடந்துச்சுன்னா அது நம்ம அப்படியே மறைச்சு அப்படியே வெளியே சொல்ல மாட்டோமோ அது மாதிரிதான் சமுதாயம்ங்கிற நிலைப்பாடு எடுக்க தெரியாது. உடனே போய் இவர் சொல்லுவாரு, அவனுக்கு இவனுக்கும் ஜண்டையா, அவன் இவனை இழுத்து போட்டு அடிக்க, இவன் இவனை அழு இழுத்து போட்டு அடிக்க, ரெண்டு பேரும் அப்படியே போனாங்க என்ன உடனே அவனுக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் அப்படியேங்கப்பா. ஏன்னே தாய் உள்ளையா இருக்க ஆளுங்க நம்ம ஏன் இப்படி அடிச்சுக்குமா, அவன் கேட்பான் திரும்ப, ரெண்டு பேரும் தாய் உள்ளதானே இதுக்கு என்ன அடிச்சுக்கிறாங்க, ஆனா உள்ள எப்படி இருக்க மாப்பிளைய. இந்த நிலைப்பாடு இருக்கிறது அல்லவா எல்லாருக்கும் தெரியும். இதை வந்து நான் வந்து கிளாஸ் எடுக்கணுமாங்க, போர்டு வச்சு எழுதி போடணுமாக்க, ஒவ்வொரு ஊர்லயும் திரள் நடக்கக்கூடியது, ஒவ்வொரு ஊர்லயும் திரள் நடக்கக்கூடியது. இப்ப இது மாதிரி மென்டாலிட்டி உள்ள சில பேர் யகூதிகளில் இருந்து, ஆனா ரொம்ப தீவிரமான அறிவாளிகள் வெளியே வந்தான். வந்த உடனே அம்மார் இப்னு யாசிர் அவர்களையும், அம்மார் இப்னு யாசிர் ஜலீலுல் கத்ர் சஹாபி ஹுதைஃபத்துல் யமான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதாவது ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிற பேர் எடுத்தவங்க, அமீனு சிர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது ரகசியத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள். ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு தஆலாஹு, நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்கள்கிட்ட ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க, அவங்கவுங்களுக்கு அந்தந்த அளவுக்கு தெரியும். எந்த அளவுக்கு இந்த ஹுதைஃபத்துல் யமான் இருந்தார் என்று சொன்னால், இமாம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாஹு அவங்க வந்து கேட்பாங்களாம், அந்த முனாஃபிக்கினுடைய பேர்ல என் பேர் இருக்கா ரசூலுல்லாஹ் சொல்லி வச்சாங்களான்னு. யாரை பார்த்து? ஹுதைஃபத்துல் யமானை பார்த்து. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக அபூபக்கர் எந்த அளவுக்கு இருந்தார்கள் வரலாறு சொல்லும். ஆனா அவங்க கேட்பாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலாஹு கூப்பிட்டு விட்டு கேட்பாங்களாம், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் எல்லாம் முனாஃபிக் என்று சொன்னார்களே, அந்த பட்டியலிலே ஹுதைஃபத்துல் யமானே என்னுடைய பெயர் இருக்கிறதா பார்த்து சொல்லுங்கன்னு. அவர் கேட்கிறவருக்கு எப்படி இருக்கும்? ஆனா இந்த செய்தி ஹுதைஃபத்துல் யமான் வழியாக உலகத்திற்கு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. ஏன் இதை வந்து அபூபக்கர்ட்ட நபி சொல்லல? ஏன் இதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவனிடத்தில் நபி சொல்லல? உமர் அபூபக்கரை வைத்திருந்த இடத்தில் ஆயத் இறங்கியது, சாஹிபுமா ஃபில் ஹார், அல்ல அதாவது நபியும் நபியினுடைய தோழரும் அந்த குகையினுடைய மத்தியில் அமர்ந்திருக்கிற போது, நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம் நபி சொன்னார்கள், மூணு பேர் இருக்கிறோம், நீயும் நானும், அபூபக்கரே நீயும் நானும், நம்மோடு அல்லாஹும் இருக்கிறார். குகையினுடைய தோழர்களுக்கு தோழமைக்கு அப்படி உரித்தாகி குர்ஆனிலே அவர்களுடைய செய்தியை இடம்பெற வைத்து கியாமத்து நாள் வரை வருகிற மக்கள் ஓத வேண்டும் என்பதற்கு அல்லாஹு தஆலா அபூபக்கரை தேர்ந்தெடுத்தான். ஆனா இந்த செய்தியை நபி அவங்கள்ட்ட சொல்லல. என்ன அதுல ஒரு பெரிய ரகசியம் இல்லை. சரி இப்ப அதுக்கு வேணாம் உள்ள போயிருவோம். அப்ப ஹுதைஃபத்துல் யமான் அம்மார் இப்னு யாசிர் உஹதுடைய போர்க்களமும் முடிந்து விட்டது. வெளியே வருகிறார்கள் இந்த சஹாபாக்கள். சில அந்த யகூதிகள் அவர்களுடைய கரத்தை பிடித்து சொன்னார்கள், என்ன அம்மாரே எப்படி இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறீர்கள், நீங்கள் புதிதாக ஒரு மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், ஒரு புதிய நபியை உங்களுடைய நபியாக தேர்ந்தெடுத்து இருக்கிறீர்கள், அவர்களுக்காக வேண்டி வெற்றி பாதையிலே போரிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் வெளியே வந்து போரிட்டீர்கள், ஆனால் தோற்று போய்விட்டீர்களே, ஒரு உண்மையான நபி தோற்பாரா? என்ன அழகான கேள்விங்க. அல்லாஹ்வினுடைய உதவி முழுக்க முழுக்க அவருக்கு இருந்தது என்று சொன்னால் அந்த நபி எப்படி தோற்றிருப்பார்? இப்படி ஒருத்தன் கேட்ட உடனே அடுத்தது என்னங்க நடக்கும்? ஏன்னா நம்மள்ட உள்ள சில ஆளுகளுக்கு இப்படி ஒரு மென்டாலிட்டி உண்டு. எப்படி இப்படி ஒரு மென்டாலிட்டி உண்டு? அல்லாவே நாடி இருக்கும்போது இது ஏன் இப்படி நடந்துச்சு, அல்லாவே நாடி இருக்கும்போது இது ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இவர் வந்து மௌத்தா போகணும், நபி ஏன் மௌத்தா போயிருக்கணும், இதெல்லாம் ஷைத்தானுடைய அவனுடைய உண்மை ஆத்துகள், அவனிடத்திலிருந்து போடப்படுகிற எண்ணங்கள். இது வந்து குர்ஆன் ஒரு வகையிலே வந்து மனிதர்களுக்கு அறிவுரையாக இருக்கிறது, இன்னொரு வகையிலே மனிதர்களுக்கு சட்டமாக இருக்கிறது, இன்னொரு வகையிலே மனிதர்களுடைய பிளஸ் மைனஸ் அவனுடைய ஆளுமை அவனுடைய இயலாமையை பேசுகிற ஒரு பொருளாக இருக்கிறது, இன்னொரு வகையிலே அவனுடைய சைக்காலஜிக்கல் இம்ப்ரஸ் அவனுடைய மனோ தத்துவ ரீதியான அவனுடைய ஆளுமையையும் அவனுடைய இயலாமையையும் எடுத்துச் செல்லுகிற ஒரு பொருளாக இருக்கிறது. வெளிப்படையான ஆளுமையை பேசுவதோடு உள்ளே உள்ள ஆளுமையையும் பேசுகிறது. இப்ப மனுஷன்கிட்ட இந்த எல்லா வகையான குணங்களையும் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே வரலாறுகளை சொல்லுவது போன்று திணித்து வைத்திருக்கிறார். ஆகவேதான் திருக்குர்ஆன் சொல்லுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொன்னார், நபியே நீங்கள் படிப்பினைகளை மாறி மாறி சொல்லிக்கொண்டே இருப்பீராக. உலக வரலாற்றிலே நடந்த அந்த சம்பவங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த வரலாறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. ஃபக்ஸுஸில் கஸஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன், வருகிற கூட்டத்தில் எவருக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா அதிலே திறமையை அதிலே ஆழத்தை தருவான் என்று விளங்க முடியாது. ஆகவே ஒவ்வொருத்தரும் அதில் விளங்கிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன்லே. அப்ப இந்த இடத்திலே ஹுதைஃபத்துல் யமானும் அதே போன்ற அம்மார் இப்னு யாசிர் அவர்களும் அப்படியே வெளியே வர்றாங்க மதீனாவினுடைய தெருக்களிலே. அப்ப பார்த்து யஹூதிகள் வந்து கையை புடிச்சுக்கிட்டு கேட்டான், என்ன அம்மாரே, என்ன நீங்க வந்து இப்ப உங்களுடைய நபி தோத்து போயிட்டாங்களே, இப்ப இது உண்மையான மார்க்கமா? நபி தோக்கக்கூடிய ஒரு ஆளா? நபி கையை தூக்கி இருந்தாருன்னா அல்லாஹ் அப்படியே கொட்டி இருக்க மாட்டானா? இப்ப நீங்க விளங்க வேண்டாமா? நீங்கள் உண்மையிலே இருக்கிறீர்களா? நாங்கள் உண்மையிலே இருக்கிறோமான்னு ஒரு செய்தியை போட்டான். போட்ட உடனே வந்து என்ன செய்யணும்னு கேட்டாங்க அம்மார் இப்னு யாசிர். உடனே அவர் பதில் சொன்னார்கள், அந்த யஹூதி, நீங்க நம்ம பாட்டைக்கு வந்துருவீங்க, வந்துருங்க, ஜெயமடைவீர்கள். நீங்க நம்ம வழிக்கு வந்துருங்க, நீங்கள் உண்மையான வெற்றியை அடைவீர்கள்னு சொன்னான். சொன்ன உடனே கேட்டாங்க, கைஃப யன்குதுல் அஹத் ஃபீக்கும், உங்களுடைய தௌராத்திலும் இஞ்சியிலும் ஒரு மனிதர் அக்ரிமெண்ட உடைக்கிறத பத்தி என்ன சொல்லி இருக்குன்னு கேட்டாங்க. யாரு? அம்மார் இப்னு யாசிர் அவர்கள் கேட்டார்கள், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு உடன்படிக்கை செய்துவிட்டு அதற்கு மாறுபடுவதை, அதை உடைப்பதை பற்றி உங்களுடைய தௌராத்தும் இஞ்சியிலும் என்ன சொல்லுதுன்னு கேட்ட உடனே, அது பெரிய விஷயம்னா. எப்படிங்க அப்படி புட்டு புட்டு வைக்கிறாங்க? அன்னைக்கு அவர் வந்து அதிகமாக மனிதர்கள் இயலை எடுத்து இயம்புகிறது திருக்குறான். அதனாலதான் நம்ம அடிக்கடி சைக்காலஜி மனிதனுடைய மனோ இயல் மனோ தத்துவம்னு அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு வகையிலே மார்க்கத்தை பற்றி பேசுகிற அதே செய்தி இன்னொரு வகையிலே இப்படியெல்லாம் உலகத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள் என்பதை தோலுரித்து காட்டுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இது மூமின்களுக்கு பெரிய பாடம், வேற எங்க போய் தேடினாலும் கிடைக்காது. பெரியார் தாசன் வந்து பேசினார், அப்துல்லா, டாக்டர் அப்துல்லா பேசின உடனே, நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது, என்னுடைய சைக்காலஜியை வச்சு இந்த குர்ஆனை பார்த்த உடனே தான் நான் முஸ்லீம் ஆவதற்கு தோன்றுச்சு. அதனால இந்த பல செய்திகள், சைக்காலஜி உண்டான செய்திகள் திருக்குர்ஆன் சொல்லியிருக்கணும்னு அப்படியே தலையாட்டி கேட்கிறோம். அவர் டாக்டர் படிச்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கார், அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்ற ஒரு மனிதர், விஞ்ஞானியாக தன்னை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மனிதர், அவர் அதை படிச்சுட்டு வந்திருக்காரு, ரைட். அவருக்கு அது சாதாரண, எதுவும் விளங்காதவனுக்கும் கூட இதுல செய்தி இருக்குங்க. அந்த அளவுக்கு படிச்சுட்டு போய் குர்ஆனை படிச்சாதான் புரியும் அப்படிங்கறது அல்ல. இப்ப இந்த செய்தியை சொல்லுகிறோம், ஒரு மனிதருடைய நிலைப்பாடு இப்படியெல்லாம் இருக்கும் என்ற வரலாற்று செய்திகளை சொல்லுகிற போது திருக்குர்ஆன் மூமின்களை தட்டி எழுப்புகிறது. ஒன்று, இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள், எச்சரிக்கையாக இரு. என்ன செய்தி? இப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றியே வாழ்வார்கள், எச்சரிக்கையாக இரு. இரண்டாவது செய்தி, இப்படிப்பட்ட மனிதனாக நீ இருக்காதே. ரெண்டு செய்தி, ஒன்னு பக்கத்தில் இருக்கிறவனோடு எச்சரிக்கையா இருக்காது, இரண்டாவது நீ அப்படி ஆகிவிடாதே. அப்படி ஆனா என்று சொன்னால் பின்னாடி சொல்ல போற அந்த தண்டனைக்கு இலக்காக ஆகுவாய், நீ அதை ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இப்ப விளங்குதுங்களா? இந்த இடத்துல அம்மார் இவன் யாசிரை பிடித்தவுடன் அவர் சொன்னார், ஷதீத். அப்ப அந்த விஷயம் ரொம்ப பெரிய செய்திங்க. அப்ப சொன்னார்கள், அம்மார் இவன் யாசிர், அம்மார் இவன் யாசிர், எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தோழர்களாக அருளி கொடுத்து இந்த உலக வரலாற்றிலே எந்த தலைவனுடைய வரலாறை திருப்பினாலும் அப்படி இருக்காதோ, அப்படிப்பட்ட தலைவராக. அது இன்னைக்கு நேத்து இன்னைக்கு ஜும்மால சொல்லும் போது சொன்னார், இன்னைக்கு நேத்து சொல்லும் போது சொன்னார், உலக வரலாற்றில் நான் கிஸ்ராவினுடைய மன்னருடைய கோட்டைக்கு போயிருக்கிறேன். ஒரு சஹாபி சொல்லுகிறார்கள், கிஸ்ராவினுடைய மன்னருடைய கோட்டைக்கு போயிருக்கிறேன், அதே மாதிரி கைசரனுடைய கோட்டைகளுக்கு நான் போயிருக்கிறேன். அங்கெல்லாம் அவருடைய அந்த மன்னருடைய ஆதரவாளர்கள், அந்த மன்னருடைய வேலையாட்கள் எந்த மரியாதையை தங்களுடைய மன்னருக்கு செய்கிறார்களோ அதையெல்லாம் தூசியாக ஆக்கி ஆயிரம் ஆயிரம் மடங்கு மேலே இந்த நபியினுடைய தோழர்கள் இந்த நபிக்கு மரியாதையை செய்வதை நான் காணுகிறேன். எப்படி சொன்னாரு, அந்த மன்னர்கள் தன்னுடைய சேவகர்கள் மன்னருக்கு செய்கிற மரியாதையை விட ஆயிரம் மடங்கு சேவகர்கள் அல்ல இந்த நபியினுடைய தோழர்கள் இந்த நபிக்கு செய்வதை நான் பார்க்கிறேன். எப்படி என்று கேட்டால், அந்த நபி எச்சிலை துப்பினாலும் கூட அது ஏதாவது ஒரு சஹாபியினுடைய கரத்திலே தவிர அது கீழே விழுவதில்லை. எக்காலமும் அந்த சஹாபி அதை எடுத்து தன்னுடைய மேலெல்லாம் தேய்த்துக் கொள்ளுகிறார். அந்த நபி ஒது செய்தார் என்று சொன்னால் அவர் ஒது செய்கிற அந்த தண்ணீருக்கு போட்டி ஏற்படுகிறது, அதை பிடிக்க வேண்டும் என்று அந்த நபி பேச ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் முன்னால் இருக்கிற சஹாபிகள் எல்லாம் மூனிகளாக அமர்ந்து அவர்களுடைய தலையிலே வந்து பருந்துகள் அமர்ந்தாலும் கூட பறவைகள் இருந்தாலும் கூட இவர் ஆடாமல் அசையாமல் இருப்பது இவர் மரமோ என்று நினைத்து உட்காருகிற அளவுக்கு அப்படியே பணிவின் வெளிப்பாடாக இருந்தார்கள் சஹாபாக்கள். இன்னும் ஒரு வார்த்தை கடைசியாக சொன்னார், நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அந்த கடைந்தெடுத்த அன்பின் காரணமாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய முகத்தை கண்தூக்கி கூட சஹாபாக்கள் பார்த்ததில்லை என்ற செய்தியை சொன்னார். எவ்வளவு பெரிய அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் அந்த சஹாபிட்ட வந்து இவர் சொல்றாரு, நீங்க அதை விட்டுட்டு வந்துட்டா என்ன? அந்த சஹாபியினுடைய பதிலை பாருங்கள். கால அவன் சொன்ன மாதிரியே பேசுறது, எப்படி எதிராளி சொன்னது மாதிரியே அவனுக்கு பதில் சொல்லுகிறது. நீங்கள் உடன்படிக்கையை உடைப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க அம்மார். அல்லாஹ் கேட்க வைத்தான், என்னங்க அல்லாஹ் கேட்க வைத்தான், அது நீங்கள் உடைப்பீர்களான்னு கேட்கல, உங்க மார்க்கத்தில் இருக்கான்னு கேட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த யகூதி நசாராக்கள் வேதக்காரர்களுடைய இயற்கை தன்மையே என்னங்க, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, இது வரலாறு சொல்லி தருகிற உண்மை. இப்ப இவர்களுடைய முகத்தை டாரு டாராக கிளிக்கணும், ஒரு செய்தி வெளியாகிவிட்டது. இரண்டாவது ஒரு சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும், ரெண்டு செய்தியும் ஒரே நேரத்திலே ஒரே ஸ்கிரீன்ல ரெண்டு செய்தி, இவர்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட வேண்டும். வரலாற்றிலே தங்களுடைய நபிகளோடு செய்த எந்த ஒப்பந்தத்தையும் இவர்கள் நிறைவேற்றியது கிடையாது என்ற செய்தியும் வெளியே வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களாக அல்லாஹ் எங்களை தேர்ந்தெடுத்தானே, அதனுடைய உறுதி என்ன அப்படிங்கிறதும் சமுதாயத்திற்கு வர வேண்டும். உடனே சொன்னார்கள், கால இன்னி அஹத் இன்னி அஹத் இன்னி அஹத் அல்லா அக்ஃபுர பி முஹம்மதின் பிமா இஷ்ட் மா இஷ்ட், நான் சத்திய வாக்கு செய்து விட்டேன், உங்களுடைய வேதம் இப்படி சொல்லுகிறது, உங்களை போலல்ல அகில கிதாபுகளே, உங்களை போலல்ல உங்களுடைய தௌராத்தும் இஞ்சியிலும் எப்படி ஒரு மனிதனோடு உடன்படிக்கை செய்துவிட்டால் ஒரு காலமும் உடைத்து விடாது என்று சொல்லுகிறதோ அதற்கு ஒப்பாக நான் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன்படிக்கை செய்துவிட்டு உயிரோடு இருக்கும் வரை அவரை தவிர வேறு யாரையும் பின்பற்ற மாட்டேன் என்று. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தௌராத்துக்கும் இஞ்சிலுக்கும் இணையாக சேர்ந்து அதை ஆதாரமாக வைத்து அந்த உடன்படிக்கையை நான் உடைக்க முடியுமான்னு கேட்டார். என்ன பதில் சொல்லுவான்? நோ ஆன்சர். அவன் பார்த்தா இந்த ஆள் வேலைக்கு ஆக மாட்டான், ஐய ஆளை விடு நம்மளை கவுத்திடுவான் போல். எப்படிங்க இந்த சஹாபி அம்மார் நம்மளை முஸ்லீமாக்கிடுவார் போல்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொன்னான், சபா இவர் மதம் மாறிவிட்டார், தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொண்டார், இவருக்கு கொஞ்சம் மூளையில அப்படியும் இப்படியுமா இருக்கு, அதனால இவர்கிட்ட நம்ம பேசி பிரயோஜனம் இல்லைன்னா. இப்ப விளங்குதுங்களா இந்த ஆளு அடிக்கடி இந்த வேதக்காரர்களை பற்றி திருக்குறான் சொல்லுவது இதனால் தான், கியாமத்து நாள் வரை வருகிற முஸ்லீம்களே உங்கள் உடனே இவர்கள் இருப்பார்கள், கியாமத்து நாள் வரை வருகிற முஸ்லீம்களே மூமீன்களே இந்த யகூதிகள் இந்த நசாராக்கள் இந்த வேதத்திற்கு சொந்தக்காரர்கள் உங்களோடு வாழப்போகிறவர்கள், அவர்களுடைய தராதரத்தை புரிந்து கொள்ளுங்கள், அவன் உடன்படிக்கை செய்தான் என்பதற்காக வேண்டி செய்து விடாதீர்கள், உடனே முறிப்பான். தனக்கு தேவை என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கிறத ஒன்று ஒரு கோடி தடவை சொன்னாலும் கூட நாம் எங்கே விளங்கி இருக்கிறோம், அது உள்ள எங்க போச்சு, அந்த குர்ஆனினுடைய சட்டம் உள்ள இதயத்தில் எங்க இறங்குச்சு, இறங்கலையே. அப்ப அடுத்ததாக கேட்டார்கள், காலத் அம்மா இன்னஹாதா கத் சபா, இவர் நம்ம வழியை விட்டு தப்பி போயிட்டார், இவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு ஹுதைஃபத்துல் யமானை பிடிக்கிறார்கள். அடுத்த யாருங்க? ஹுதைஃபத்துல் யமான். நல்ல கேளுங்க, அருமையான ஒரு வரலாறு. நடந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அது எவ்வளவு பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறது. ஹுதைஃபத்துல் யமான் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், நீங்க தோத்து போயிட்டீங்களே, நீங்க சத்திய வழியில இல்லையே, எங்கள்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை நான் இறைவனாக ஏற்றுக்கொண்டேன். ரதீது பில்லாஹி ரப்பா வபி முஹம்மதின் நபியா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்னுடைய திருத்தூதராக, என்னுடைய வழிகாட்டியாக, உலகத்திலே என்னுடைய தலைவராக நான் அங்கீகரித்து விட்டேன். வபில் இஸ்லாமி தீனா, என்னுடைய பாதையாக நான் திருக்குர்ஆனை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன், இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஒபில் குர்ஆனி இமாமா, என்னுடைய தலைவனாக, என்னுடைய வழிகாட்டும் பொருளாக, என்னுடைய வாழ்க்கையில் என்னோடு இருக்கிற ஒரு செய்தியாக திருக்குர்ஆனை நான் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். ஒபில் காபத்தி கிபிலா, கஅபாவை நான் கிபிலாவாக ஆக்கிக் கொண்டேன். வபில் முஃமினீன இஹ்வானா, என்னுடைய சகோதரர்களாக நான் முஃமினை ஆக்கிக் கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு முடிச்சிட்டார். கேள்வியெல்லாம் கேட்கல, கேள்வியே கேட்கல, வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க கேட்டது கேள்வி கேட்டு அப்புறம் உத, இவங்க கேட்டது அல்லாஹுவை நான் ஈமான் கொண்டு விட்டேன், முத செய்தி முடிஞ்சு. அதிலே ரதீது பில்லாஹி ரப்பா, அல்லாஹுவை ஒருவனைத்தான் என்னுடைய இறைவன் என்று நான் செய்தி முடிஞ்சு. அப்புறம் நபியை ஏத்துக்கிட்டேன், குர்ஆனை ஏத்துக்கிட்டேன், இதை ஏத்துக்கிட்டேன். கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில், பாசிட்டிவ் அப்ரோச். இதுக்கு பேர் என்னங்க? பாசிட்டிவ் அப்புறம். ஒரு கடையில் வந்து தேங்காய் இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே இல்லை, சில முதலாளி சொல்லுவோம் மண்டையில் அடிப்பான், ஏன் இல்லைன்னு சொல்ற, இல்லை இல்லை தேங்காய் இல்லாத இல்லைன்னு சொல்லாமல் வேற என்னையா சொல்றது, இந்த ஆள் கூட உசுரெடுப்பார், மாங்காய் இருக்குன்னு சொல்லு. வந்தவன் கேட்பான், காது நல்லா இருக்கா, நான் கேட்டது தேங்காய் தானே, அவனையும் சமாளிக்கணும். இதுல என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை தேங்காய் வந்தவன் மனசு மாறி மாங்காய் வாங்கிடலாம். இதுல என்ன டாக்டிக்ஸ் அப்படின்னு கேட்டா, தன்னை மாத்த போகிறவனுக்கு சவுக்கடி கொடுத்தார்கள். எப்படி நீ அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டாயோ, முதல் வேலை நானும் ஏத்துக்கிட்டேன்ப்பா, அடுத்து நபியை நான் ஏத்துக்கிட்டேன், நீ அந்த வேலையை செய்யல உடனே உள்ளவா அப்படிங்கிற சொல்லாத ஒரு செய்தியை அங்கே எத்தி வைக்கப்படுகிறது. இந்த பாசிட்டிவ் அப்ரோச். இந்த செய்தி முடிஞ்சு நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த வரலாறை, இந்த செய்தியை, நடந்ததை அப்படியே சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள். யார சொல்லுங்களா, நாங்கள் இப்படி போய் கொண்டிருந்தோம், இப்படி ஒரு யகூதி எங்களிடத்திலே வந்து, அந்த யகூதியின் பெயர் ஸைத் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு யகூதியும், ஃபன்ஹாஸ் இப்னு ராவசியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யகூதியும் என்னிடத்திலே வந்து இப்படி கேட்டார்கள்ங்கிற அந்த செய்தியை சொன்ன உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எதை செய்தீர்களோ அது ரொம்ப சரியான செய்தி, நீங்கள் ரெண்டு பேரும் வெற்றி அடைந்து விட்டீர்கள் என்று. பொய்யே உரைக்காத சாதிக்குள் அமீன் சத்திய தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சுபசோபனம் சொன்ன இந்த வரலாறை எல்லா தஃப்சீர் கிதாபும் எழுதி வச்சிருக்கா இந்த ஆயத்துக்கு வெளிப்பாடாக. இன்னும் சில செய்திகளும் எழுதப்படுகிறது. அதாவது இன்னும் சில இதே மாதிரி ரெண்டு மூணு வரலாறுகள், இந்த யகூதிகள் வந்து முஸ்லாம் மோமின்களிடத்திலே பேசிய வரலாறுகளையும் எழுதப்படுகிறது. எழுதிட்டு இதுல இருந்து செய்தியை சொல்லுகிறார்கள், இவர்கள் வந்து பேசிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மோமின்களே நீங்கள் மாறிவிட வேண்டும் என்று அயராத எண்ணம் கொண்டிருந்தார்கள். இதுக்கு ஒரு 10,000 முன்னாடின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, சைக்காலஜிக்கல் அந்த ஆஸ்பெக்ட், அதாவது மனிதனுடைய மனோதத்துவ அடிப்படையில் சில பேருக்கு இப்படி ஒரு குணாதிசயம் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டா, ரூம்ல வந்து ஒருத்தர் வருத்தமா இருப்பார், வருத்தமா இருப்பார், ஏதோ ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்குன்னு தெரியும், அங்கேருந்து வந்து கேட்பான், பாய் என்ன பாயாச்சு, ஏன் பாய் இப்படி ஒரு மாதிரி இருக்கு. உன்னையும் சொல்லுவான், ஒரு 10 லட்சம் ரூபா காணா போச்சு, ஒரு 10 லட்சம் ரூபா காணா போச்சு. கேட்கிறவன் எப்படி கேட்பான், பத்து லட்சம் ரூபாய் காணா போச்சா, எப்படி போய் உங்களால இப்படி உட்கார்ந்து இருக்க முடியுது, உள்ளுக்குள்ள அப்படியே நிரம்ப சந்தோஷம். மௌனை ஆட்டம்மா போட்டேன், கீ கட்டில் கேட்டேன் தரமாட்டேன் நான் சொன்னேன், எப்படிங்க கீ கட்டில் கேட்டேன் பொட்டி எடுத்து மேல வைன்னு சொன்னேன், வைக்காமையா போனேன். அவரளவுக்கு எப்படிங்க, அவரளவுக்கு எந்தெந்த பிரச்சனை எல்லாம் வருமோ அதையெல்லாம் யோசிப்பான். பத்து லட்சம் ரூபாய் உனக்கு எல்லாம் போகணும்டா மோபானே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பாய் ஏன் அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்தீங்க, இது இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் விளங்குதுங்களா, இது இங்க ஏன் பாய் அப்படி இருந்தீங்க இப்படி இருந்தீங்க, நீங்க அப்படி இருந்திருக்கலாமே இப்படி இருந்திருக்கலாமே ஐடியாக்கள் வேற கொடுப்பாரு உள்ளுக்குள்ள. ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி அப்படின்னு அடுத்தவன்ட்ட போய் சொல்லும் போது சொல்லிட்டு போவான், அது நிலைமை தெரியும்ல, அல்லா வச்சான் ஆப்பு பத்து லட்சத்துக்கு எப்படி சொல்லுவான், அல்லா வச்சான்ல ஆப்பு, அந்த ஆப்பு திரும்புறதுக்கு எவ்வளவு நேரம் தெரியாது, அந்த ஆப்பு நம்ம கிட்ட திரும்புறதுக்கு எவ்வளவு நேரம் தெரியாது. இப்ப இந்த மென்டாலிட்டியை பற்றி ஒரு பத்து ஆயத்துக்கு முன்னால அல்லாஹு தஆலா சொன்னான், அதுல சொன்னா யவத்துல்லதீன கஃபரு, அதாவது மூமின்களிலே முஷ்ரிக்குகளிலே அஹ்ல கிதாபுகளிலே உள்ள சில பேர் நபியே இப்படி இருந்த வாங்கி இருக்கு அஹ்ல கிதாப் மா யவத்துல்லதீன கஃபரு. 105வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த வசனம் 108வது வசனத்திலே 109வது வசனத்துல திரும்ப அதே மாதிரி பேசுறான், ஆனா ரெண்டுக்கும் ஒரே ஒரு லேயர் இடையில வித்தியாசம் இருக்கு, என்னங்க ரெண்டு பேச்சு ஒரே ஸ்டைலான பேச்சு. அதுல அல்லாஹ் சொன்னா மா யவத்துல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாப் வல் முஷ்ரிகீன், முஷ்ரிகீன்களிலும் வேதக்காரர்களில் இருந்தும் உங்க மேல பிரியப்படுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஆசைப்படுவதெல்லாம் அவர்கள் ஆசைப்படுவதெல்லாம் உங்களை விட்டு போக வேண்டும், உங்கள் மீது இறங்கி இருக்கிற அந்த நல்லவைகள் எல்லாம் உங்களை விட்டு போகணும்னு ஆசைப்படுறான். அய்யூன் அசில் அலைக்கும் மின் கைரி மின் ரப்பிக்கும், அல்லாஹு தஆலா உங்க மேல மட்டும்தான் ரஹ்மத்தை இறக்கணுமா அப்படிங்கிற வெறி உள்ளத்துல இருக்கு, அந்த வெறியை வெளியே காட்ட முடியாம உங்கள்ட்ட வந்து அப்பப்ப கேட்டுக்கிறான் இதெல்லாம் இறங்கி இருக்கா அப்படின்ட்டு வெளிப்படையாக உங்களுக்கு நல்லது சொல்லுவது போன்று உள்ளத்திலே பகைமையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், ஹசதை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு செய்தி, என்ன அந்த சப்ஜெக்ட் என்னன்னே தெரியாம அல்லாஹு தஆலா சொல்றான், வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மத்திஹி அலா மன் யஷா, இந்த உலகத்திலே யார் யாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுகிற முழு அதிகாரமும் இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே ஒருத்தானது. ஒருத்தனை கோடீஸ்வரனாக்குவான், இன்னொருத்தனை பிச்சைக்காரனாக்குவான், என்னையே அல்லாஹ் பிச்சைக்காரனாக்கனா கேட்கவே முடியாது. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், ஹஜரத் இந்த உலகத்திலே காஃபிர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்களும் இருக்கிறார்கள், முஸ்லீம்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது அதனால உலகத்துல கஷ்டப்படுறான், காஃபிர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது நரகம் தான் கிடைக்கும் நல்லா தெரியும், அவன் ஏன் இங்க கஷ்டப்படணும், நல்ல கேள்வி இல்ல, காஃபிர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காதுன்னு நல்லா தெரியும் அவன் ஏன் இங்கேயும் கஷ்டப்பட்டு அப்புறம் அங்கரையும் போய் ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற கேள்வி. இப்படியே சில பேர் இப்படி யோசிச்சு 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 அப்படியே தானா அந்த கேள்வியெல்லாம் வரும் பொழுது அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், பொருளாதாரத்தை கொடுப்பதும் பொருளாதாரத்தை எடுப்பதும் ஒரு மனிதரை உயர்த்தி வைப்பதும் ஒரு மனிதரை தாழ்த்தி வைப்பதும் இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய நீதியாக நாம் வைத்திருக்கிறோம். இந்த உலகத்துல அதுல கேள்வி கணக்கெல்லாம் கிடையாது, ஒன்ன ஒன்ன எந்த அளவுக்கு லெவல்ல வைக்கணுமோ அந்தந்த லெவல்ல தான் வச்சிருப்போம். நீ வந்து ஒருத்தனுக்கு நல்ல காசை கொடுத்து ஒரு பெரிய முதலாளியா 100 பேரை ஃபேக்டரியில போட்டு வேலை செய்யற அளவுக்கு வச்சிருப்பான், ஃபேக்டரியில உள்ளவே நல்ல படிச்சு எம்காம் படிச்சு பெரிய பிஏ எல்லாம் படிச்சு கிடிச்சு கரைச்சி எம்பிஏ படிச்சு மேனேஜிங் படிச்சு இதெல்லாம் படிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சு அவங்களுக்கு கை நாட்டு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பார், பேக்கை தூக்கிட்டு இவர் போவார், அவங்க கை நாட்டு பார்த்தோன்னே அதை படிச்சு சொல்ல அப்படின்னு இவ படிச்சு சொல்லுவா, ஏன் இந்த 1 கோடி ரூபாயும் இந்த 10 கோடி ரூபாயும் இவங்க கையில ஏன் இருக்கக்கூடாது, இவ்வளவு படிச்சவங்க தானங்க இவங்க கையில ஏங்க அங்க இருக்க கூடாது அப்படின்னா ஒருத்தன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், அவன் சாப்பிடவே முடியாது, இந்த உண்மை ரப்புக்கு தெரியும்ல. அதனால யாரை யாரை எங்க எங்க வைக்கணும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு மனிதரை எங்க எங்க வைக்க வேண்டும் என்று உலகத்திலே நீதி அல்லாஹுக்கு தெரியும், அந்த இயற்கையை அல்லாஹுத்தாலா ஒரு மனுஷனுக்கு தந்துருவான். சரி இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்லுவோம், தோட்டி ஏங்க தோட்டியா இருக்கணும், இன்னைக்கு ஏன் அந்த பலதியா கூட்டுறவனும் தோட்டியும் தோட்டியா ஏன் இருக்கணும், பாபா ரொம்ப நல்ல மனுஷன் மார்க்கம் சுத்தத்தை பத்தி ரொம்ப சொல்லியிருக்கு, ஒரு நாளைக்கு இந்த கச்சிடாவை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்களேண்ணா, மூஞ்சியும் மோர கட்டிங்க பாரு அஜர்தா இவர் ஆளை பாரு தொப்பியும் இப்பியும் போட்டு, அட உங்களை மாதிரி ஆளு தானாங்க அந்த பலதி அடின்ன தள்ளுறாரு, உங்களால தள்ள முடியுமா, பலதியா டின்னு தள்ளுறதுனாலும் மரியாதையா கையில குளோஸ் போட்டு தள்ளலாம், நம்மூர்ல ஆனா அது ஒரு கூட்டம் செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது அந்த கூட்டம் செய்யாம இருந்திருக்கா? இடையில ஒருத்தர் சொல்லும் போது சொன்னாரு, மூணு நாளா பலதியா எடுக்கலையா, ஏதோ ஒரு பிரச்சனை இங்க ஷேக்கு துபாயே நாடி போச்சுங்க. இப்ப தெரியுது இல்ல நீ எப்படி இருக்கன்னு, உங்க வாழ்வு எதுல இருக்குன்னு தெரியுது இல்ல. அந்த பலதியா டின்னு தள்ளப்படலன்னா நாத்தம், ஊர்ல இதே மாதிரி கச்சிதா எடுக்கலன்னா என்ன ஆகும்? அப்ப கச்சிதா எடுப்பதற்கென்று அல்லாஹு தாலா யாரை நிர்ணயித்திருக்கிறானோ அவருக்கு அந்த மனோநிலையும் இருக்கும். இது அல்லாஹ் கொடுத்து செய்தி, இதுல நம்ம தகல் பண்ண முடியாது. உனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு, முட்டா பயல பர்றா, அவன்கிட்ட கேட்கவே முடியாது. அப்படி சொல்ல முடியுமா? யார் யாரை எந்த இடத்திலே போஸ்டிங் போட்டு வைக்கணுங்கிற வேலையை ரொம்ப தெளிவாக தெரிந்தவன் அவன். அப்ப அந்த வேலையை அல்லாஹுத்தாலா செஞ்சு வச்சிருக்கான். ஏன்னா உலகம் என்பது ஒரு நியதி, அதிலே காஃபிர் அதிலே முஸ்லிம் என்ற வேறுபாடு அல்லாஹுக்கு கிடையாது. எல்லாம் தான் படைப்புகள் என்ற அடிப்படையிலே அல்லாஹுத்தாலா ரஹமத்தை சில பேருக்கு புழியினான், சில பேரை வறுமையில வச்சிருக்கான், சில பேரை இங்க வச்சிருக்கான், சில பேரை மேல வச்சிருக்கான், சில பேரை கீழே வச்சிருக்கான். எல்லாம் நியதி. அல்லாஹ் சொல்லுகிறார், இந்த நியதியை வகுத்து வைத்திருப்பவர்கள் நாம். ஆனால் மறுமை நாளிலோ அல்லது உலகத்திலே இருக்கும் போது அல்லாஹுக்கு பிடித்தவர்கள் யார் என்று கேட்டால், எவர்கள் தக்குவாவால் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹுக்கு பிடிச்சவங்க. அவங்க தான் ஹதீஸ்ல வருகிறது, இது அஹப்பர ஜுலன். அல்லாஹுத்தாலா ஒரு மனுஷனை பிரியப்பட்டான் அப்படின்னு சொன்னா, சப் அலைஹில் பலா, அவரின் மீது அடுக்கடுக்கான சோதனைகளை அல்லாஹ் கொட்டி கொண்டே இருப்பான். இப்படியே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னையா கொடுமை. உடனே கேட்க முடியுமா? அல்லாஹ் ஒரு மனிதரை பிரியப்பட்டால் ஹதீஸிலே வருகிறது, சப்பாலையில் பலா, அவரின் மீது சோதனைகளை வேதனைகளை அவரின் மீது சோதனைகளை அல்லாஹ் கொட்டி கொண்டே இருப்பான். இது அல்லாஹ்வினுடைய எரிச்சலின் அடையாளம் அல்ல, அல்லாஹ் அந்த மனிதரை தன்னிடத்திலே எடுத்துக் கொள்வதற்குரிய ஒரு நியதி. இவை அந்த சோதனைகள் வர வர எதற்கும் தோலாமல் எல்லாம் என்னுடைய ரப்பு கொடுக்கிறான் என்று அந்த இதயத்திலே அடி பட பட அந்த ஈமான் அந்த அளவுக்கு உறுதியாகிறது. அல்லாஹுவினுடைய நேரடியான உதவியை இந்த இடத்துல கேட்டு வாங்க முடியும் அவனால. இப்ப இந்த மனிதரை அல்லாஹுத்தாலா சொருக்கத்தினுடைய உயர்ந்த தரஜாவிலே வைத்து அழகு பார்ப்பான். வித்தியாசம் புரியுதுங்களா? அதனால நான் தொழுவுற அஞ்சு வேலை எனக்கே ஏன் சோதனை வரணும்? கேள்வி கேட்க கூடாது. சோதனை வர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்ற அர்த்தம். அப்படி அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொன்னால் தன்னுடைய எல்லா சோதனைகளும் அவன் பக்கமே திரும்ப வேண்டும். உலகத்திலே எந்த சோதனைக்கும் மருந்து சொல்ல தெரிந்தவர்கள் யாராவது உண்டான்னு கேட்டா ஒருவேளும் கிடையாது. எவன்ட்டையாவது போய் மருந்து கேளுங்க, அவனுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு. டாக்டர்கிட்ட போய் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வாங்குறமே, அவருக்கு என்ன நோய் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? அவரே சிகரெட் அடிச்சுட்டு இப்படி மேல வச்சுட்டு சொல்லுவாரு, சிகரெட் குடிக்காதே, அடேங்கப்பா பலா முசீபத்து, நீ அந்த வேலையை தானே பார்த்துக்கிட்டு யாராவது கேட்க முடியுமா? அவனுக்கு ஆயிரம் நோய் இருக்கு. அன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ராஜித் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னார், ஒருத்தர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்தாங்க, சிலின் போட்டு அவருக்கு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அந்த இதை கலட்டுறதுக்காக வேண்டிய அந்த பேண்டேஜ் பிச்சு பிடுங்கும்போது ஊசி ரெண்டா உடஞ்சி என் கையிலையும் இருந்துச்சு, எனக்கு வேலை பார்த்துட்டு இருந்தவன் கையிலையும் குத்திருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஊசியை பிடிங்கி போட்டு கொஞ்சோண்டு டிஞ்சர் வச்சு தடை விட்டாச்சு, முடிஞ்சு. இப்போ இந்த ஆள் கொஞ்சம் நல்லா ஆட்டான், ஆக்சிடென்ட் ஆனவன் கொஞ்சம் நல்லா ஆயிட்டான். இப்போ அவனுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணா அவனுக்கு ஹெச்ஐவின்னு வருது. டாக்டருக்கு எப்படி இருக்கு? அவர் சொன்னாரு, நானாலும் பொறுத்துக்கிட்டேன், என் அசிஸ்டன்ட் 15 நாளா எந்திரிக்கவே இல்லை, அப்படியே பண்ணிட்டேன். ஹெச்ஐவியா? இவர் என்னங்க செஞ்சாரு, எந்த அம்மாட்ட போனாரு? டாக்டர் கூட கையில கம்பவுண்டரா நின்னாரு. இதுக்கு ஒரு கொலையாங்க, இதுக்கு ஒரு அநியாயமா? இப்ப புரியுதுங்களா? என்ன செஞ்சாரு? அப்ப அல்லாஹுத்தாலா ஒவ்வொரு இடத்திலும் ஒரு தரஜாவை நிர்ணயித்து வைத்திருக்கிறான். எவரை எங்க எங்க வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு ரொம்ப தெளிவாக தெரிந்த ஒரு செய்தி. அப்ப இந்த இடத்திலே வந்து அல்லாஹுத்தாலா வந்து சொன்னான் என்ன, அதாவது ஒரு மூமின் ஒரு காஃபிர் ரெண்டு பேருக்கும் உள்ள இந்த உலகத்திலே உள்ள வேறுபாடு, ஈமான் கொண்டிருப்பது ஈமான் இல்லாமல் இருப்பது, ஆனால் அவையெல்லாம் அல்லாஹுவினுடைய படைப்பினம் என்ற அடிப்படையிலே அல்லாஹுவினால் நோக்கப்படுகிற ஒரு செய்தி. அப்ப இவன் ஆசைப்படுகிறான், ஹசது உள்ள வந்துருச்சு, வந்துட்டு அவன் ஆசைப்படுறான். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு என்ன நல்லது கிடைச்சிச்சுன்னே தெரியாது. ஒரு மனுஷனுக்கு 10 லட்சம் ரூபாய் ஏன் லாஸ் ஆச்சுன்னே தெரியாது, ஆனா இவனுக்கு ஒரு சந்தோஷம், மாடி நல்லபடியா போய் சேர்ந்தான்பா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ருக்கு இன்னும் சில பேருக்கு இருக்கும் ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு செய்தி வந்துடும். இப்ப தான் காலையிலேயும் சாயங்காலம் வரையும் வீட்டுக்காரம்மா ஆன்லைன்ல இருக்காள், போட்டு கொடுத்தாலும் கொடுத்தாங்க இந்த ஆன்லைன. சில பேர் ரூம்ல எல்லாம் விடிய விடிய பேசுறாள், பொண்டாட்டிட்டங்க யாருக்கு விளங்கல, என்னத்தை தான் பேசுறாங்க. ஊர்ல இருந்தா கூட பேச மாட்டா இல்ல, ஏன்னா நான் என்ட வந்து ஒருத்தர் சொன்னதுக்கு சொன்னேன் அது பொண்டாட்டியாதான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா பல பேர் வீட்டுல இருந்து அதுக்கு தானே வெளியே ஓடுறான், அடே எங்க அப்பா காலையில இருந்து ஐயோ அப்படின்னு. இப்ப நைட் இஷாக்கு எடுத்து மாட்டுறது, சுபு வரையும் பேசுறாங்க சில பேர். என்ன அப்படியே பேசும்போது அந்த அம்மா சும்மையா அது நல்லா இருக்கீல, ஒரு தடவை கேட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கல, ஆளையும் மண்டையும் பாரு, கீழ் பாக்குதான் அனுப்பணும், என்னங்க பேச முடியும், சாப்பிட்டீல, அதே தான் சாப்பாடு, என்ன ஆனோம் பருப்பானோம், இதே 25 தடவை கேட்க முடியும். அப்படியே அந்த சாப்பிட்டீலாங்கிறவன் செய்தி தெரியுமா, இந்த தெருல மூணாவது வீட்டுல ஆரம்பிக்க அந்த அம்மா அடாடா அந்த சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு சுவீட்டு சாப்பிடுற மாதிரி, அப்படியோ அப்படியா அப்படியா அப்துல் காதர் பாயா அந்தாளா எனக்கு 2வது ரூம் தான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி கீழே இறங்குற ஒரு அப்துல் பாய் அப்துல் காதர் பாயை போய் பாப்பாரு. எப்படி பாப்பாரு இப்ப பாருங்க, எப்படி பாப்பாரு இறங்க, என்னண்ணே ஒரு மாதிரி இருக்கிய, எப்படி கேக்குறான், செய்திதான் நேத்தே தெரியுமே, உனக்கு ஒரு அழைப்பு நடந்திருக்கு நல்லா தெரியும் எனக்கு அப்படின்ட்டு போயே கேக்குறது, என்ன ஒரு மாதிரி இல்ல நல்லா இருக்கேன், இல்ல முகம் ஒரு மாதிரி இருக்கு, ஒழுங்கா தூங்கலையோ, சும்மா கேட்டேன். உடனே அந்த ஆள் பாப்பான், சரியதான் நம்மள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு துபாயில இறக்கப்பட்டு கேட்கறானே ஒருத்தன் அப்படின்னு அவர் ஆரம்பாரு. அதாவது பா இப்படி ஆய் போச்சு, நீதான் நேத்தே எல்லாமே தெரியுமே, ஒரே சந்தோஷம் அச்சாண்டா ஆப்பல்ல. இதுக்கு பேரு தான் அசது என்று சொன்னார்கள். அசது என்று சொன்னால் புறாமை குணம். என்ன, செய்தியை தெரிந்து கொண்டே இந்த அகில கிதாபுகள் சத்தியத்தை விளங்கிக்கிட்டான், இதுதான் சத்தியம்னு தெரியும், அது அந்த ஆளுகள்கிட்ட இருக்குன்னு தெரியும், அதை வந்து ஓக்கிறதுக்காக வேண்டி, அதை விட்டு இவர்களை வெளியாக்குவதற்காக வேண்டி நல்ல புள்ள மாதிரி பேசுறது. எப்படி நல்ல புள்ள மாதிரி பேசுறது, வேற வகையில சொன்னா தெரியாது. இதே ஆயத்துக்கு அல்லாஹ் எப்படி இதுக்கு விளக்கம் சொன்னான்னு இந்த ஆயத்தை இறக்கணும், என்ன உகது போர்ல நீங்க எல்லாம் தோத்து போயிட்டியே, நல்லா தெரியும் சத்தியம் அங்கேதான் இருக்கிறது தெரியும், ஏன் அப்போ உங்க நபி சத்தியம் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே எப்படி இருக்கும் அவங்களுக்கு, இவனுக்கு நல்லா தெரியும், எப்படியாவது டகார்னு அந்த ஆளுகளை இப்படி கொஞ்சம் வளைச்சு போட்டுடலாமோ அல்லது அவங்களுடைய சிந்தனையில மாத்தி விட்டுடலாமோங்கிற ஆசை அதுல இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இன்னும் 2 ஆயத்து கழிச்சு வருது, அவர்கள் கிபிலாவை நயன் சொல்லா வளைவு செல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா காபத்துல்லாவை முன்னோக்குங்கள்னு சட்டம் போட்டான். அதையும் வச்சுக்கிட்டு வந்து கேட்டாங்க, ஏன் இத்தனை நாள் வந்து பைத்துல் முக்கத்தச பார்த்து தானே தொழுதிய, இன்னைக்கு ஏன் மாத்திக்கிட்டிய, பைத்துல் முக்கத்தச பார்த்து தொழுகிறது தப்பா, பைத்துல் முக்கத்தச பார்த்து தொழுகிறது தப்பா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறது. உடனே அந்த சஹாபி என்ன செய்வாரு, இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லை, அப்ப ஏன் தொழுவுல, அப்ப ஏன் இன்னைக்கு மாறிக்கிட்டிய, ஆமா அது சஹாபி கொஞ்சம் வம்படியான ஆளா இருந்தார், ஆமா அப்படின்னு ஒண்ணு, அப்ப இத்தனை நாள் தப்பு தான் செஞ்சீங்களா, விளங்குது இல்லைங்க, இது தாங்க மனிதனுடைய அந்த இயற்கையின் அந்த அவனோடு போய் அடிக்கிற வேலை. இப்ப இந்த ஹசத் பொறாமையை உள்ளே வைத்துக் கொண்டு பேசுகிற இந்த பேச்சுக்கள் இதைத்தான் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல தோல் உரித்து காட்டுகிறான். என்ன பேசுறாங்க, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, மூமின்களே நான் வந்து அந்த ஸ்கிரீனை விளக்கி காமிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், சில நேரத்திலே வார்த்தைகள் தவறாக அப்படி இருக்குமோன்னு வந்துடலாம். நம்மால சில பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது இது இல்ல, நம்ம எல்லாம் ஒரே ஜாதி தானங்க, எங்கிருந்து வந்தோம், எங்க அப்பா அம்மா எல்லாம் எல்லாம் வந்து ஹிந்தா இருந்தால்தான், நம்ம எல்லாம் ஒண்ணுதானா, என்ன நீங்க ஒரு 10 போய் தான் கும்புறிய, நம்ம ஒண்ண கும்புறிய, எல்லாம் என்ன எல்லாம் ஒண்ணு, பேசணுங்கிறதுக்காக வேண்டி பேசுறது சில பேர், பைத்தியார்த்தனமா பேசணுங்கிறதுக்காக வேண்டி பேசுறாங்கல்ல, இதைத்தான் இந்த இடத்துல. அப்ப இது எந்த வகையில் இருந்தாலும் சரி, அப்ப அந்த யகூதிகளும் குஃபார்களும் உங்களை மாற்றி விட வேண்டும் என்று ஆசை, அவ்வளவு ஆசை பட்டுக்கிட்டு உங்கள்ட்ட வந்து இப்படி பேச்சு கொடுத்து உங்களை மாத்தலான்னு ஹசதோடு வருகிறார்கள். இதயத்திலே ஒரு செய்தியை மறைத்துக் கொண்டு வெளியிலே ஒரு செய்தியை பேசிக்கொண்டு வருகிறார்கள். இப்ப இதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், இதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இப்ப இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் வருகிறது, அதாவது ஹசத் அப்படின்னா என்ன, பொறாமை பொறாமையா இவனுக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு மார்க்கம் என்ன லேயர் வச்சிருக்கு, பொறாம அப்படின்னு சொன்னா என்ன, பொறாம அப்படின்னா என்ன, பொறாமன்னா என்னங்க, மார்க்கம் எதங்க சொல்லித்தருது அப்படின்னு கேட்டா
ஹதீஸ்ல வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஹஸத இல்லா ஸ்னதை, ஒரு மனிதன் பொறாமை கொள்ளுவதற்கு ரெண்டு விஷயங்கள் தான் உரித்தானது. ஒரு மனிதன் பொறாமை கொள்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் உரித்தானது. ஒன்னாவது, அதாவது ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா செல்வத்தை கொடுத்தார். யுன்ஃபிகு ஃபில் ஹக், அவர் சத்தியத்தினுடைய வழியிலே அந்த பொருளை செலவு செய்கிறார், இவர் மீது பொறாமைப்படலாம். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் குர்ஆன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா குர்ஆனினுடைய இல்மை தந்தார். அதை கொண்டு சத்தியப்படுத்தும் முகமாக பகலிலும் இரவிலும் அதை ஓதி தொழுது வருகிற ஒரு மனிதரை பார்த்து பொறாமைப்படலாம். இப்ப இந்த பொறாமைனா என்னன்னு விளக்கம் சொல்லும் போது நம்முடைய மார்க்கத்திலே சொன்னார்கள், இதற்கு பேர் ஹிபுத்தா என்று சொல்லுவார்கள். ஹிபுத்தா, ஹிபுத்தா என்று சொன்னால், அல்லாஹ் ஒரு மனுஷனுக்கு நல்லதை தந்தா அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் எனக்கு அதே மாதிரி தா, என்னது எனக்கு அதே மாதிரி தா அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு பேர் என்ன? பொறாமை. ஹசத் என்று சொன்னால் என்னன்னா, ஒரு வருஷம் தாங்க லண்டன் போனா, பெரிய வீடு என்ன, கார் என்ன, ஏசி பங்களா என்ன, நாளை காலையில வந்து இன்கம் டாக்ஸ் வந்து புடிச்சிட்டான், பங்களாக்கு சீல் வச்சுட்டான், எனக்கு அப்பே தெரியும், திருட்டு காசு திருட்டுல தாங்க போவோம். எப்படி திருட்டு காசு என்னைக்கு நிலையாவே நிக்காதுங்க உலகத்துல, முந்தா நாள் வரையும் வேற நிலைமை, இன்னைக்கு வேற நிலைமை. அதாவது அழகாக சொல்லுவார்கள், பக்கத்து வீட்டுக்காரன் 5 லட்சம் ரூபாய் லாட்டரி அடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இவனால தூங்கவே முடியாது. அது எப்படி அவனுக்கு லாட்டரி அடிக்கலாம், அடிச்சு அடிச்சுக்கு போகுது, நீ வாங்கல, அடடா அஜர்த்து லாட்டரி வாங்க சொல்றாரு அப்படின்னு. அன்னைக்கு ஒரு கதை எழுதியிருந்தான், ஒரு அம்மா நல்ல பெரிய நெக்லஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மீட்டிங்க்கு போச்சு, விருந்துக்கு, நம்ம ஊர் பாபிகள் மாதிரி நேரம் விருந்துக்கு போயிட்டா, கல்யாண விருந்து நடந்துகிட்டு இருக்கு, சாப்பிட்டு முடிச்சாச்சு, வீட்டுக்கு வரும்போதே ஒரு மாதிரி முகத்து தொங்க போட்டுக்கிட்டு, வாங்க போகலாம், ஏன் நல்லா தானே போனேன், வரும்போது ஏதோ சைத்தானையும் சேர்த்து கூட்டிட்டு வர்றது மாதிரி இருக்கு. அவரு பாய் இல்ல, இந்த கத்திச்சா இருக்கால மூணாவது வீட்டுக்காரி கெட்டவங்க, கெட்டவன், ஏண்டி என்னாச்சு சண்டையாங்க வச்சு, இல்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டான் நான் நெக்லஸ் வாங்கியிருக்கேன்னு, அதனால யாரும் என்னை பார்த்து பேசவே இல்லை, நான் நெக்லஸ் வாங்கியிருக்கத எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டா அதனால யாரும் என்னை பார்த்து என் நெக்லஸ பார்க்கவே இல்லை, நெக்லஸ் போட்டதுல சந்தோஷமே இல்லை, நெக்லஸ் எதுக்குங்க போட்டுச்சு அந்த அம்மா, தான் சந்தோஷம், தான் வீட்டுக்காரர் பார்க்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு. இதுல எங்கே சந்தோஷம் நிற்கிறது? கத்திச்சா அப்படிங்கிற அம்மா அந்த கூட்டத்துக்கே வராம இந்த அம்மாவினுடைய முழு சந்தோஷத்தையும் பிடுங்கிட்டு போயிட்டான். உதாரணத்துக்கு சொன்ன வழங்கிக்கிட்டீங்க, இது தாங்க உலகத்துல நடக்குது. யாரோ அங்க சொல்ற உங்களுக்கும் எனக்கும் சும்மா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான், சம்பந்தம் இல்லாம ஒருத்தனை கூப்பிட்டு ஆபீஸ்ல 100 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போடுவான், மறுநாள் காலையில பேப்பர் இப்படி போகும், நான் எதுக்கே வேலை செய்யணும், ஏன் நல்லா தானே, அவனுக்கு மட்டும் வேலையே செய்யாதவனுக்கு 100 ரூபாய் இன்கிரிமெண்ட் போட்டிருக்கான், எனக்கு ஒண்ணுமே கிடையாது, பாடா படுறேன். இந்த பாடா படுறது நேத்து தெரியலையா, முந்தா நாள் தெரியலையா, அதுக்கு முத நாள் தெரியலையா, எல்லாம் தெரியும். இருந்தாலும் இவருடைய நிலைப்பாட்டை எது முடிவு செய்ய வைக்கிறது? இன்னொருத்தருக்கு கிடைக்கிற ஒரு செய்தி. விளங்கிச்சிங்களா? இதுக்கு மேல விளக்கம் சொல்லணுமா? இதுதான் சொன்னார்கள் ஹசது, அடுத்தவர்களுடைய நிலைவாட்டை வைத்து உன்னை முடிவு செஞ்சுக்காத, அல்லாஹ் உன்னை எங்கே வைத்திருக்கிறானோ சிறந்த இடம் அது, நிம்மதியாக இரு, அல்லாஹ் உன்னை நன்றாக வைத்திருப்பான். அடுத்தவனுடைய நிலைப்பாட்டை வைத்து நீ முடிவு செய்ய ஆரம்பித்தாய் என்று சொன்னால் உன்னாலேயும் நிம்மதியா உலகத்தில் இருக்க முடியாது, உன்னை சுத்தி இருக்கவர்களாலும் உலகத்திலே நிம்மதியாக இருக்க முடியாது, இதுதான் உண்மை என்று அந்த தத்ரூபத்தை இந்த இடக்கில விளக்கி காட்டுகிறார்கள். ஆகவே இந்த செய்தி இன்ஷா அல்லாஹ் அந்த ஆயத்து இன்னும் தொடர்கிறது. இந்த ஆயத்தினுடைய இன்ஷா அல்லாஹ் விளக்கத்தை வரும் வாரங்களிலே அல்லாஹு தாலா பார்ப்பதற்குரிய நசீபை நமக்கு தருவானாக. கடைசியா அந்த தொழுகையை பத்தி நம்ம பேசிக்கிட்டே வந்தோம், தொழுகையினுடைய வெளிப்பறது உள்பறது அப்படிங்கிறத பத்தி பேசணும். அதுல ஒரே ஒரு செய்தி இன்னைக்கு வந்து வெளிப்பரலை பத்தி பேசணும், அது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கேட்கணுமா? கடைசியாக ஒரு செய்தி, மனப்பண்புகளை வளர்த்துக்கொள்ளணும்னு ஒரு நாள் பேசினேன், சில பேர் வந்து கேட்டாங்க அது என்ன ஆலிம் சார், அது மனப்பண்புகள் சைக்காலஜிக்கல் அது என்ன, அந்த
மார்க்கத்தில் சட்டை எழுதும் போது எழுதுவாங்க, ஃபிக்குடைய முஃபக்கிகள் எழுதுவார்கள், ஒரு மனுஷன் தொழுகையினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டும் போது முழு கவனத்தோடு அவன் தக்பீர் கட்ட வேண்டும். தக்பீர் தஹ்ரீமா? தொழுகையில் நின்று நீயத்து செஞ்சிட்டார், லுகருடைய பரவு நாலு ரக்காயத்தை அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறேன்னு தொழுகும் போது முழு கவனம், முழு மண்டையோட நான் இங்கதான் இருக்கேன், என் அறிவு சொல்லுகிறது, என் கை தூக்குகிறது, என்னோட கெட்ட போறேன் தொழுகைக்கு அப்படின்னு இந்த ஆரம்ப நிலையில் அவன் தொழுகையில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய சட்டம். அந்த நேரத்தில் அவனுடைய கவனத்தோடு இல்லைன்னா அவன் தொழுக கூடாது, தொழுக கூடாது. அட்லீஸ்ட் அந்த நேரத்தில்னாலும் இருக்கணும்னு மார்க்கம் சொல்லுது சட்ட ரீதியாக. ஆனால் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எப்படி பக்குவப்படுத்தி கொடுத்தார்கள் என்று சொன்னால், முதல் கோணல் முதல் சரி முட்டிடும் சரி. அப்ப முதல்ல கவனத்தோடு நின்றா என்று சொன்னால் உன்னுடைய முழு தொழுகையும் முழு கவனத்திலே இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, சாதாரண மனுஷனோடு ஒருத்தனோடு போய் நம்ம பேச போறோம், டீ குடிச்சுக்கிட்டே பேசுறோம், எப்படி பேசிட்டே இருக்கும்போது எவரெஸ்ட் மலையில நாலு பேர் போனா, என்னடா டீ குடிக்கிறியான்னு கேட்டா, எவரெஸ்ட் மலையில நாலு பேர் போனானா, வெயில் ஆரம்பிச்சதோட கலண்டுருச்சுடி அப்படின்னு அவன் கலண்டுருவான். ஒரு சாதாரண மனுஷன்கிட்ட பேசும் போதே எவ்வளவு கவனத்தோடு, டீ குடிக்கிறியான்னு கேட்டா ஊ அப்படின்னு சொல்லி ஒரு டீயா சக்கரை போடாம கொடு, அவ்வளவு கவனத்தோட வாங்கி குடிக்க தெரியுது இல்ல, நீ ரப்புல் ஆலமீனோடு பேச போகிறாய். அப்ப அந்த தொழுகையில் எந்த அளவுக்கு கவனம் இருக்கணும்னா, முழுக்க 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 ஒவ்வொரு அசைவுகளும் கவனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் தொழுகை தொழுகையாக இருக்கும். இதுதான் ஒரு செயலினுடைய முதற் பண்பு, தொழுகையினுடைய மனப்பண்புகளை வளர்த்துக் கொள்வதில் முதலாவது உள்ளது. நாம் தொழுக நிற்கிற போது நான் முழு மனதோடு என்னுடைய முழு கவனத்தோடு, முழு கவனத்தோடு செய்யப்படாத எந்த அமல்களாக இருந்தாலும் சரி உலகத்துல அது முழுசாவே முடியாது, அது ஒழுங்கான நடைமுறையாக இருக்காது. அப்ப உலகத்தினுடைய செயல்பாடுகளே இப்படி என்று சொன்னால், ரப்புல் ஆலமீனோடு பேச போகிற வார்த்தை எப்படி இருக்க வேண்டும்? அப்ப அவனுடைய கவனம் முழுக்க தொழுகையை தவிர வேறு எதிலும் இருக்கக்கூடாது. ஹதீஸ்களிலே வருகிறது, ஒரு மனிதர் தொழுகையிலே நிற்கும் போது பக்கத்துல யார் இருக்கான்னு, இந்த செயல்ல இந்த செயல்ல அப்படி ஒரு நோட்டை விட்டுறலாம், பாத்துடலாம், மச்சானா மாமனா அஜரத்தா அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் வந்தாலும் கூட அவர் தொழுகையை விட்டு வெளியே போய்விட்டார் என்று சொல்லுகிறது மார்க்கம். உடனே சட்டம் சொல்ல மாட்டாங்க, இவன் தொழுகலன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ் ஹதீஸ்லே வருகிறது, ஆயத்திலே வருகிறது, இல்லல் முஸ் அதாவது தொழுகையாளிகளுக்கு கேடுதான். எந்த தொழுகையாளிகள் தெரியுமா? என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, இந்த தொழுகையாளுக்கு கேடுதான் என்று வருகிறதே, அந்த தொழுகைக்கு உரித்தானவர்களாக நாம் ஆகிவிடுவோம். அப்ப அந்த முதல் பண்பு என்ன? ஒரு மனிதனுடைய முதல் பண்பு, நான் கவனமாக இருக்கிறேன், என்னுடைய தொழுகையில் முழு கவனத்தோடு நான் தொழுகிறேன் என்று இந்த தொழுகை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தொழுகிறது இல்லைங்க, தொழுகையினுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் முழு கவனத்தோடு இருப்பது. சுஜூது செய்யும் போது முழு கவனத்தோடு, ருக்கு செய்யும் போது முழு கவனத்தோடு, அங்கு என்ன ஓதுகிறோம், அல்ஹம்து சூராவுக்கு பின்னாடி என்ன ஓதினோம், என்ன மிஷின் மாதிரி ஆயிப்போச்சு, அல்லாஹு அக்பர் என்னங்க மகரிப்ல சுன்னத்துல ஓதுனீங்க, ஓதுனம்ல வித்தியாசம் இருக்கு இல்லைங்க, யார்கிட்ட பேசிட்டு வந்திருக்கோம், அல்லாஹ்விடத்தே பேசிவிட்டு வந்திருக்கிறோம். அப்ப அந்த ஒரு கவனமான ஒரு நிலைப்பாடு கூட ஒரு மனிதனுக்கு தொழுகையில இல்லை அப்படின்னு சொன்னா இன்ட்டு உழுந்துரும். அதனால ஒரு மனிதனுடைய முதல் கவனம், முதல் செய்தியாக அவனுடைய முழு கவனம் இருக்க வேண்டும். அந்த முழு கவனம் எப்படி ஆரம்பிக்கும் என்று சொன்னால், அவனுடைய மனதிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த மனதினுடைய நிலைப்பாடுகளை கொண்டு அவனுடைய முழு கவனத்தையும் அவனால் கொண்டு வர முடியும். அப்படின்னா மனசுன்னா என்ன சேர்த்து, ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டே இருக்காங்கய்யா, ஒருவேளை ஒழுங்கா சொன்னது இல்ல, மனசுன்னா என்னன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் மனசுன்னு பார்ப்போம். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சு, ஒரே ஒரு மனப்பண்பு, ஒரே ஒரு அதாவது செய்தி, முழு கவனத்தோடு நம்முடைய தொழுகைகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வரையும் தக்பீர் கட்டினதுலேருந்து செலாம் கொடுக்கறது வரையும் அதே சிந்தனையோடு தொழுகிற நல்ல எண்ணத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. இந்த சூட்டினுடைய அந்த சிரமத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அவனுடைய ரஹ்மத்தை வருஷிப்பானாக. இந்த சூட்டினுடைய அந்த அதாவது அதனால் ஏற்படுகிற அந்த பிரதிபலன்கள், அதனால் ஏற்பட போகிற நோய்களை விட்டு அல்லாஹ் முழுமையாக நம்மளையும் இந்த ஊரிலே உள்ள அத்தனை மக்களையும் அல்லாஹ் முத்தால் அவனுடைய கிருபையின் பொருட்டால் பாதுகாப்பானாக. அதில் வாசிப்பான.
This audio was done